கரகரண்டகம் ராமானுஜாரியமார்யாணாமணிமஹர்நிஷம். சுவாமி எம்பெருமானாராலே அருளி செய்யப்பட்டது கத்தியத்ரயம். அதிலே முதல் கத்தியம் பெரிய கத்தியம் என்றே அதற்கு பெயர் சரணாகதி கத்தியம். சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானை உபாயமாக பற்றுகிறார் சுவாமி எம்பெருமானார். அதிலே அகிலஹேய பிரத்தனைக கல்யாணைக்குதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா என்று தொடங்கி எம்பெருமானை பலபடியாக சம்போதிக்கிறார், அழைக்கிறார். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய உன்னுடைய திருவிடைத்தாமரர்களே, ஏத்துக்கு தப்பாத உபாயமாக பத்துகிறேன் என்பது இந்த ஐந்தாவது சூர்ணையினுடைய அர்த்தம் என்று முதலிலேயே தெரிவித்திருக்கிறேன். அதிலே அவ்விடத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளை வர்ணிக்கிறார். இந்த நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கும் அவனே, உன்னுடைய திருவடித்தாமர்களை பற்றுகிறேன் என்று தெரிவிக்கிறார். கேட்கிறதா?
கேட்கறது சுவாமி.
நித்தியசூரிகளுடைய சுபாவம் என்ன, சுரூபம் என்ன, இவற்றை சொல்லி வருகிறார். பிராட்டியை தெரிவித்தார் எம்பெருமானுடைய சுரூபம் சுபாவம். அதற்கு மேலே அவனுடைய திவ்யாபரணங்கள், திவ்யாயுதங்கள், பிராட்டிமார்கள் எல்லோரையும் தெரிவித்து இந்த சேர்த்தியை அனுபவிக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்கள் எப்படி எழுந்தருளி இருக்கிறார்கள், அனந்தா கருட விஸ்வக்சேனாதிகள் அவர்களுடைய பிரபாவம் என்ன என்பதை தெரிவித்து வருகிறார். அதிலே சிலவற்றை நாம் கீழே கழிந்த காலக்ஷேபத்திலே சென்ற சனிக்கிழமை அனுபவித்தோம். இன்று தொடர்ந்து அனுபவிக்க பிராப்தம், தொடர்ந்து அனுபவிக்கலாம் பெரிய வாச்சான்புடையனுடைய வியாக்கியானத்தை கொண்டு.
ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்திபேத அசேஷேஷதைக ரதிரூப நித்திய நிரவத்திய.
இது பர்யந்தம் நாம் அனுபவித்தோம் சென்ற காலக்ஷேபத்திலே. அவருடைய சுரூபம் சுவாவம், அவருடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அவருடைய சுரூபம் நித்திய சூரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிவித்தார். கீழே நாம் அனுபவித்திருக்கிறோம். அதற்கு மேலே இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம்.
நிரவத்திய ஞானாதிகள் ஸ்வ உத்கர்ஷ ஹேதுவா இருக்கை அன்றைக்கே பிரஹர்ஷயிஷ்யாமி என்று கைங்கரியத்துக்கு அனுகூலமா இருக்கை.
இதை சென்ற காலக்ஷேபத்திலே விவரித்தேன். அந்த நித்தியசூரிகள், அதாவது ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, சேனமுதலியார் என்ன, இப்படிப்பட்ட பல பேர்கள் அவ்விடத்திலே, அந்த பல பேர்கள் இருக்கிறார்களே, தஸ்யாஞ்ச துவத்கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமார்காவகாசம் என்கிறார் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே ஸ்ரீ பராசர பட்டர். பரமபதத்திலே இருக்கக்கூடியவாள் எத்தனை பேர் என்று கேட்டால் தனக்கு சொல்ல முடியாதுன்றதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் காட்டினார். தஸ்யாஞ்ச பெரிய பிராட்டியாரே, ஸ்ரீரங்க நாச்சியாரே, இந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எத்தனை பேர் தெரியுமா சொல்கிறேன் என்று ஆரம்பித்தவர் ஏதோ இத்தனை பேர்னு கணக்கு சொல்ல போறார். 3,25,343 பேர் அப்படின்னு சொல்ல போறார்னு நினைச்சிட்டு இருக்கோம், படையில் அழகாக தெரிவிக்கிறார் பராசர பட்டர். கிருபாவத்தே நிரவதி ஜனதா, அவ்விடத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது நித்தியசூரிகள் முதலியவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்னா, உன்னுடைய கிருபையைப் போலே கிருபைக்கு முடிவே கிடையாது. உன்னுடைய கிருபைக்கு எப்படி முடிவு கிடையாதோ அதுபோலே அவ்விடத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு முடிவே கிடையாது. பிராட்டியனுடைய கிருபைக்கு முடிவுண்டோ? தஸ்யாஞ்ச துவத்கிருபாவதி, இந்த பரமதத்திலே உன்னுடைய கிருபையைப் போலே நிரவதி ஜனதா, அவதி இல்லாமல் முடிவில்லாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது நித்தியசூரிகள் எழுந்தருளி இருக்கிறார்கள்னு வர்ணித்தார். அப்படிப்பட்ட நித்தியசூரிகளுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அதை வர்ணிக்கிறார் இவ்விடத்திலே. அவருடைய சுரூபம், அவருடைய ஞானம் என்ன, அவருடைய செயல்கள் என்ன, இவையெல்லாம் எப்படிப்பட்டது என்றால் நிரவத்தியமாக இருக்கும், நித்தியமாக இருக்கக்கூடியது, நிரவத்தியமாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்தியம் சாஸ்வதமானது, அதற்கு மேலே நிரவத்தியம், குற்றமற்றது என்று தெரிவித்தார். குற்றமற்றதுன்னா என்ன, குற்றம் கிடையாது பரமபதத்தில் நித்திய சூரியர்களுக்கு, என்ன குற்றம் கிடையாது, அவருடைய ஞானமோ அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களோ எல்லாமே அவர்களுடைய பெருமைக்காக அல்ல, தங்களுடைய பெருமைக்கு என்று சொன்னால் அது குறைவு. எப்பொழுது இந்த எம்பெருமானுடைய பெருமையை மேலும் மேலும் அதிகரிப்பதற்காகவே இருக்கக்கூடியதுதான் இவருடைய ஞானம். இவர்களுடைய கிரியைகள் செயல்பாடுகள் எல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை மேலும் மேலும் உலகத்திலே அதிகப்படுத்துவதாக இருக்கக்கூடியது. ஆக அவனுக்காக எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானம் அவனுக்காக, இவருடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்காகவே ஒழிய தங்களுக்கு என்று கிடையவே கிடையாது இவ்விடத்திலே. தனக்கு என்று சொன்னால் அது எப்பொழுதும் குறைவு. பரார்த்தம், சுவார்த்தம், பரார்த்தம்னு பார்க்கிறோம், செல்பிஷ்னஸ்னு சொல்றோம், அதுதான் சுவார்த்தம். இந்த சுவார்த்தம் இருக்கிறதே அது தியாஜ்யம். உலகத்திலே சாதாரணமாகவே பார்க்கலாம், சுவார்த்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் தியாஜ்யம், பரார்த்தமாக இருக்கக்கூடியது எப்பொழுதும் பெருமை வாய்ந்தது என்று சாதாரணமாக லோகத்திலே பார்க்கிறோம். சில பேர்கள் ஜெயிலுக்கு போறான் அரசியல் காரணமாக, நல்ல காரியத்திற்காக பாடுபட்டு அவர்கள் ஜெயிலே அடைக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது சுவார்த்தம் அல்ல, நாட்டினுடைய நன்மைக்காகவும் நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளுடைய நன்மைக்காகவும் தாங்கள் சிரமப்படுகிறார்கள், காராகிரகத்திற்கு செல்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள், பரார்த்தமாக இருக்குமேனால் கொண்டாடுகிறார். அதே ஒருத்தன் திருடுகிறான், கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான், அவன் ஜெயிலே அடைக்கப்படுகிறான், அதை நிந்திக்கிறார்கள் லோகத்தில் இருக்கிறவர்கள். காரணம் என்ன? சுவார்த்தமாகினாலே அது தியாஜ்யம், பரார்த்தமாகினாலே கொண்டாடத்தகுந்ததாக ஆகிறது என்று லோகத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் பரமபதத்திலேயும் நித்தியசூரிகள் பரார்த்தமாக பரனான எம்பெருமானின் பொருட்டுத்தான் தங்களுடைய ஞானம், தங்களுடைய அந்த செயல்பாடுகள், கிரியைகள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே சுவார்த்தம் என்று சொல்லக்கூடிய குற்றமற்றவர்களை தான் நிரவத்திய. அவத்தியம் எது தெரியுமா? சுவார்த்தம் என்றால் அவத்தியம், நிரவத்தியம் என்றால் குற்றமற்ற தன்மை. எதனாலே? பரார்த்தமாக இருக்கிறபடியினாலே, எம்பெருமானுக்காக இருக்கிறபடியினாலே. அதற்கு அழகான ஒரு சீசூக்தியை எடுத்து காட்டுகிறார். ஆடவந்தாருடைய சீசூக்தி சென்ற காலக்ஷேபத்திலேயே விவரித்தேன். ததாக மைகாந்திக நித்திய கிங்கரக பிரகர்ஷ இஷ்யாமி சனாத ஜீவிதா என்கிறார் ஆடவந்தார். எப்பொழுது நான் தேவரேருக்கு கைங்கரியம் பண்ணப் போகிறேன், கதாகம் கதா எப்பொழுது அகம் நான் ஐகாந்திக நித்திய கிங்கரகம் ஏகாந்தமாக உனக்கேயாக கைங்கரியம் செய்யப்போகிறேன். அதனாலே உனக்கு ஆனந்தத்தை உண்டாக்க போய் பிரகர்ஷ ஈஷ்யாமின்ற பிரகர்ஷ்யாமின்னு சொல்ல, பிரகர்ஷ்யாமின்னு நான் சந்தோஷப்படப் போகிறேன், உனக்கு கைங்கரியம் பண்ணி நான் எப்பொழுது சந்தோஷப்படப் போகிறேன் என்று ஆளவந்தார் தெரிவிக்கவில்லை. உனக்கு ஆனந்தத்தை விளைவிக்கப் போகிறேன் என்கிறார். பிரகர்ஷிஷ்யாமின்றது காசல்பம், நிஜந்த பிரயோகம் என்று தெரிவிப்பார்கள் சம்ஸ்கிருதத்தில். உனக்கு ஆனந்தத்தை விளைவிக்கப் போகிறேன். ஆக எது சொரூபம் என்று கேட்டால் பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிக்க வேணும், அதுதான் சொரூபம். ஒழிய தனக்கு ஆனந்தம் என்று நினைப்பதிருக்கிறதே, அது ஒரு காலத்திலையும் சேரவே சேராது. இதை சென்ற காலக்ஷேபத்திலே விவரித்தேன், லக்ஷ்மணனுடைய திருஷ்டாந்தம் காட்டினேன். அரணசாலையை கட்டு என்று கோதாவரி நதிக்கரையிலே பஞ்சவட்டியிலே தெரிவித்தான் சக்கரவர்த்தி திருமான். எந்த இடத்திலே சீதையும் நானும் நீயும் சந்தோஷத்தை அடைவோமோ அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு பரணசாலையை கட்டு என்று தெரிவிக்க லக்ஷ்மணன் வருத்தப்பட்டான். அந்த காலத்திலே அப்பொழுது ஒரு சரணாகதி பண்ணுகிறான். சரணாகதி பண்ணி ஸ்வய் வருஷசதம் ஸ்திதே ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பதா, நீ சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே இப்படி கட்ட வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டுமே ஒழிய, உங்களிருவருடைய ஆனந்தத்திலே என்னுடைய ஆனந்தம் செருகுமே ஒழிய, எனக்கு என்று தனிப்பட்ட ஆனந்தம் கிடையவே கிடையாது. ஆகையினாலே எனக்கு என்று ஒரு ஆனந்தம் இருப்பதாக நீ சொல்லவே கூடாது ஒரு காலத்திலேயும் என்று தெரிவித்தான் அவ்விடத்திலே. அதற்காக ஒரு சரணாகதி. இது நம்முடைய சம்பிரதாயத்தில் உயர்ந்த அர்த்தம், உனக்கே நாமால் செய்வோம், தனக்கேயாக என்னை கொள்ளு மீதே என்று அழ்வார் தெரிவித்த அர்த்தத்தை கோதையும் தெரிவித்தாள் என்றெல்லாம் நாம் வருஷந்தோறும் கேட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். இங்கும் அப்படி இருக்க வேணும், இங்கே இருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரமபதத்திலே அந்த தோஷம் தட்டவே தட்டாது ஒரு காலத்திலேயும். காரணம், ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் நன்றாக பிரகாசித்து கொண்டிருக்கிறபடியினாலே. இங்கே சரீரம் இருக்கிறதே, பிராகிருதமான சரீரம் மறைக்கிறது, மறைத்தபடியினாலே ஆத்மஸ்வரூபம் விளங்குவதில்லை, அடிக்கடி மறந்து விடுகிறோம். ஆனால் பரமபதத்திலே அது கிடையவே கிடையாது. மாணிக்க குப்பியிலே வைத்த தீபத்தைப் போலே உள்ளே ஆத்மா நன்றாக பிரகாசிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சரீரம், அதாவது தேகம், பஞ்சோபரிஷன்மயமானது, சுத்த சத்துவமயமானது. ஆயினால் இது மறைப்பதே கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தை மறைக்காதபடியினாலே ஆத்மஸ்வரூபம் நன்றாக பிரகாசிக்கிறது. அந்த குற்றம் ஏற்படுவதே கிடையாது. பிரகர்ஷயிஷ்யாமி தெரிவிக்கிறார். எல்லாம் அற்புதமாக நமஹா என்பதிலே தெரிவித்திருக்கிறாள். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமதே நாராயணாயா, இருவருமான சேர்த்தியிலே அடிமையை பிரார்த்திக்கிறார். ஒரு வாக்கியம் துவயத்தில் என்ன சொல்கிறது? பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன் என்பது பூர்வ வாக்கியத்திற்கு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்பதற்கு அர்த்தம். உத்தர வாக்கியம் உத்தரகண்டத்துக்கு அர்த்தம் என்ன? இருவருமான சேர்த்தியிலே அடிமையை இறக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். ரெண்டு பேருமான சேர்த்தி, பிராட்டி எம்பெருமான், இரண்டு பேரும் சேர்ந்திருக்கும் காலத்தில் இரண்டு பேருக்குமாக கைங்கரியம் ஸ்ரீமதே நாராயணாய முடிந்து விட்டது. அதனால் நமகா இதற்கு நமகா என்பதற்கு அர்த்தம் என்ன? கைங்கரியத்திலே களை எறிக்கிறது என்று தெரிவிக்கிறார். கைங்கரியத்திலே குற்றம், தோஷம், அவத்தியம், அதை போக்கேறது. என்ன போக்கே? மகானா, இதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம், உங்கள் இருவருக்கும் செய்யக்கூடிய கைங்கரியத்தினாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் எனக்கல்ல, எனக்கல்ல, மகானா எனக்கல்ல, உங்கள் இருவருக்குமே. அதைத்தான் ஆளவந்தார் அற்புதமாக தெரிவித்தார். பிரகர்ஷயிஷ்யாமின்னு தெரிவித்தார். அதைத்தான் அற்புதமாக கடைசியிலே முமுட்சுப்படியிலே துவயப்பிரகரணத்தினுடைய முடிவிலே அருமையான ஒரு சூத்திரத்தாலே தெரிவிக்கிறார் புலலோகாச்சாரியர். மகர்ந்தேன் அங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்னான் நின்னதிரே, மருந்தேன் அங்கள் போக மகிழ்ச்சிக்கு, எங்கள் போக மகிழ்ச்சிக்கு மருந்து. போக மகிழ்ச்சிக்கு மருந்து என்ன? எம்பெருமானுக்கு எம்பெருமானை அனுபவித்து இந்த அனுபவத்தாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் எங்களுக்கு என்று கூடாது, அதற்கு மருந்தாக நீ இருக்க வேணும். அங்கேயும் மருந்து வேணும்ட்டா, இங்கே மாத்திரம் இல்லை, இங்கே மாத்திரம் மருந்து இல்லை, இங்கே சரீரத்துக்காக மருந்து. அங்கே போன உடனே கைங்கரியம் பண்ணும் காலத்திலேயும் ஒரு தோஷம் ஏற்படும், ஒரு வியாதி வரும். என்ன வியாதி? பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண அதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் நமக்கு என்று தோன்றும். எம்பெருமானே நீ போக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் என்று ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி. மருந்தேன் அங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான். நித்தியசூரர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கலாம், மருந்தேன் அங்கள் போக மகிழ்ச்சிக்கு. உனக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தினால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, கைங்கரியம் இருக்கிறதே அதுதான் எங்களுக்கு போகம். இந்த போகத்தினாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் அதனாலே எங்களுக்கு ஒரு வியாதி ஏற்படும், ஆனந்தம் எங்களுக்கு என்று தோன்றும், அதை நீ போக்கி அருள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இங்க இருக்கிறவாள் எம்பெருமானே என்ன சொல்றாரு? இந்த இடத்துல அற்புதமா ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடியவாள் யாரும் பிறவி என்னும் நோய்க்கு மருந்து என்று எம்பெருமானை நினைக்கிறார். எம்பெருமான் தான் பேஷஜம், பிஷக் பேஷஜம், மருந்தாக இருக்கிறார். மருந்தாக இருந்து நம்மை பிறவி என்று சொல்லக்கூடிய, சம்சாரம் என்று சொல்லக்கூடிய நோயை அகற்றுகிறார். ஆக இங்கும் மருந்தாக இருக்கிறான், சம்சாரிகளாக நமக்கு மருந்தாக இருக்கிறான். பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு போக மகிழ்ச்சிக்கு மருந்தாக இருக்கிறான். ஆ மருந்து என்பது யாருக்கு வேண்டாம்னு கேட்டார். எம்பெருமான் ஒருத்தனுக்கு தான் வேண்டாம், அவன்தான் மருந்து. அது அற்புதமாக அழ்வார் பெரிய அழ்வார் தெரிவிக்கிறார். ஆனிடமேக்க நீ போதி அருமருந்து ஆவதரியாய், கனகமெல்லாம் தெரிந்து உன் கரிய திருமேனி வாடா, பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப, தேனில் இனியபிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் என்கிற பாசுரத்தில் தெரிவிக்கிறார். மருந்தறியாதான் அவன் ஒருவன் இவே. இது அழையவன வாழப்பெருமாள் நாயனாருடைய அற்புத ஸ்ரீசூக்தி. தான் மருந்து என்றே அவனுக்கு தெரியாது. மருந்தறியாதான், தன்னை மருந்து என்று அறிந்து கொள்ளாதவன் அவன்தான். அதை இவர் நினைவூட்டுகிறார் பெரியாழ்வார். அருமருந்து ஆவதறியாய், நீ அருமருந்து, தேடி கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய மருந்து நீ. அப்படிப்பட்ட நீ என்னை மருந்து என்று அறிந்து கொள்ளவில்லையேன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு மருந்து? இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சம்சார நிவர்த்தகமான மருந்து, அவ்விடத்திலே போக மகிழ்ச்சிக்கு மருந்து. மருந்து வேண்டாதான் மருந்தாக இருக்குபவன் ஒருத்தனிரேன்னு தெரிவிக்கிறார். இதெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு குற்றம் உண்டு, ஒரு தோஷம் உண்டு, கைங்கரியம் பண்ண அதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் நமக்கு என்று தோணும். அது கூடாது, அவனுக்காகவே இருக்க வேண்டும். இதை பண்ணி பண்ணி உரைத்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். வேதாந்த சித்தமான அர்த்தம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், அமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதோ அகம் அன்னம் அன்னம் அதந்த பத்மி என்கிறான் வேத புருஷன். வேதாந்தத்தில் அற்புதமான வார்த்தை. இறந்து போகக்கூடிய முத்தாத்மா நான் தான் அன்னம், நான் தான் அன்னம், நான் தான் அன்னம் என்று மூன்று தடவை சொல்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறான், நாமெல்லாம் சொல்ல போகிறோம், யாரோ சொல்கிறான் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், நம்மெல்லாம் பரமபதத்துக்கு போனால் போனால் என்ன போக போகிறோம், போனால் அங்கே போச்சே சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நான் தான் அன்னம், எம்பெருமானே உனக்கு அன்னம் போகப்பொருளாக இருக்கிறேன். அன்னம் என்றால் இந்த அன்னம் இல்லை, அரிசி இருக்க ரைஸ்னு சொல்கிறோமே, குக்கூட ரைஸ்னு அர்த்தம் இல்லை. அன்னம் என்றால் உனக்கு போகப்பொருளாக இருக்கிறேன். இந்த போகப்பொருளாக இருந்து அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறார். அகம் அன்னம், அடுத்தபடி அகம் அன்னாதா, நான் அன்னத்தை புஜிக்கிறேன்றான். அன்னமானது அன்னத்தை புஜிக்குமோ எங்கேயாவது, நான் அன்னம் முதல்ல சொன்னவன், அடுத்தபடியா நான் அன்னத்தை புஜிக்கிறேன். அன்னாதா என்றால் அன்னத்தை புஜிப்பவன் என்றார், நானே அன்னத்தை புஜிக்கிறேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல நமக்கு, அன்னம் அன்னத்தை புஜிக்குமா எங்கேயாவது? ஒரு காலத்திலையும் அது சேரவே சேராது. அந்த வேத புருஷனே அதை விவரிக்கிறான், அகம் அன்னம் நான் அன்னம் தான், அகம் அன்னம் அதந்தம் அக்னி, அன்னத்தை நான் புஜிக்கிறேன்னு அர்த்தம். அன்னத்தை புஜிக்க அன்னமாகிற என்னை அனுபவிக்கிறானே எம்பெருமான், அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு அர்த்தமே ஒழிய வேறல்ல, அதுதான் எனக்கு போகம். அவனுக்கு ஏற்பட்ட போகத்தை கண்டு நான் ஆனந்தப்படுவதிருக்கிறதே, அதுதான் எனக்கு உண்டான போகம்னு தெரிவித்தார். அந்த குற்றம் பரமபதத்திலே இல்லாதவர்கள், நிரவத்ய என்பதற்கு அர்த்தம் என்ன, குற்றமற்றவர்கள், அவத்தியம் குற்றம், நிரவத்ய குற்றமற்றவர்களாக இருக்கிறார்கள் நித்தியசூரிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு தலைவனே உன்னை சரணம் போகிறேன் என்கிறார் எம்பெருமானார்.
அஜ்ஞராய் அக்ரியராய் இருக்கிலும் இருப்பார்கள்.
அவன் எப்படி இருப்பா பரமபதர்களா, ரொம்ப அற்புதமான சேஷோக்தி இது, ஆனால் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அக்ஞராயிருப்பர்கள் அக்ரியராயிருப்பர்கள், அக்ஞரன்னா ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தாலும் இருப்பார், அக்ரிய ஒரு காரியமும் செய்யாதவர்களாக இருந்தாலும் இருப்பார்கள், ஒரு செயல்பாடு அற்றவர்களாக இருப்பார்கள். அக்ரியர்கள்னா ஒரு காரியமும் செய்யாமல் இருந்தாலும் இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பெருமானுக்கு ஒரு ஆசை ஏற்புடைய ஒரு நித்தியசூரியை ஒரு விதமாக கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது ஒருத்தரை தனக்கு மாலையாக இருக்க வேண்டும் நினைக்கிறான், மாலையாயிடுறார் அவர். அந்த மாலையாக இருக்கக்கூடிய நித்திய சூரியர் இருக்காரு, அவருக்கு ஞானம் உண்டா? மாலைன்னு சொன்னால் ஞானம் இல்லாது தானே, ஞானம் இல்லாத பதார்த்தத்தை போல இருப்பார். ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு நித்திய சூரி, எம்பெருமானுக்கு மாலையாக ஆகிறார், மற்றொருத்தர் ஆபரணமாக ஆகிறார். அவர் ஒரு காரியமும் பண்ணாமல் இருக்கா, வேற ஒரு காரியமும் பண்ணுறதில்லை. ஒரு அச்சேதன பொருளானது எப்படி ஒரு காரியமும் செய்யாதோ அதே போலையும் இருக்கிறார்கள், அதே போல ஞானமில்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள், ஞானமில்லாதவர்களைப் போலே காட்சி அளிக்கிறார்கள் அவர்கள். ஆ, எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து அறிந்து அதற்கு தகுந்தபடி கைங்கரியம் பண்ணுகிறார்கள்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். கைங்கரியம் பண்ணும் காலத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அக்ஞர்களைப் போலே இருப்பார்கள், ஒரு காரியமும் செய்யாதவர்களாக அஜித் பதார்த்தத்தைப் போலே இருப்பார்கள். அஜித்தைப் போலே விநியோகம் எம்பெருமான் கொள்ள, அதனாலேயே இவர்கள் அவனுக்கு ஏற்படும் ஆனந்தத்தை கண்டு ஆனந்திப்பார்கள், அதுதான் அவர்களுக்கு உண்டான பெருமை என்று காட்டுகிறார். இவ்விடத்தில் தான் உயர்ந்த தத்துவங்கள் தான் பரமபதத்திலே தான் சித்திக்குமே ஒழிய இந்நில உலகிலே இது சித்திப்பது அருமையிலும் அருமை, ஏற்படுவது மிகவும் கஷ்டம். ஆச்சாரிய கிருபா கட்டாட்சத்தாலேயும் பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்தாலேயும் சில பெரியோர்களுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு ஏற்பட்டிருந்தது என்பதை பார்க்கிறோமே ஒழிய சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படுவது என்பதிருக்கிறதே இது மிகவும் அருமை. ஆனால் இந்த அர்த்தத்தையாவது அறிந்து கொள்ளலாம், நாம் இப்படி இருக்க பெற்றிலோமே இல்லாமல் இருக்கிறோமே என்று வருத்தப்படலாம் அல்லவா, அது கிடைக்குமே ஆனால் அதுவே பெறாப்பேர்.
நிரதிசய ஞான அடிமைக்கு உறுப்பான அசங்குச்சித ஞானம்,
அவர்கள் அதற்கு மேலே எப்படிப்பட்டவர்கள்னா அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்றால் நிரதிசய ஞானத்தை உடையவர்கள், எல்லையற்ற ஞானத்தை உடையவர்கள். அசங்குச்சித ஞானம், சங்குச்சிதான்னா குறைந்ததுன்னு அர்த்தம், அசங்குச்சிதம்னா குறைவற்ற எல்லையே அற்றது ஆக இருக்கக்கூடிய ஞானத்தை உடையவர்கள். இந்த லோகத்தில் ஞானம் இருக்க குறைந்திருக்கிறது. இந்த லோகத்தில் ஞானம் என்ன, நமக்கு எல்லாத்துலேயும் ஞானம் இருக்கா, நீ சர்வ சர்வம் விஜானாதி என்று தெரிவிக்கிறார்கள். எல்லாமே எல்லாருமே எல்லாம் அறிந்தவர்களாக உலகத்திலே காண முடியாது, கஷ்டம். ஒரு சமயம் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியர் சுவாமி மகாவித்வான் சுவாமியின் இடத்துல பேசின்னு இருந்தேன், பேசிட்டு இருந்தபோது ஏதோ ஒரு விஷயத்தை சுவாமியின் இடத்துல கேட்டேன், எனக்கு தெரியாது என்று சுவாமி தெரிவித்தார். தெரிவித்த சம்பிரதாய விஷயம்தான், எனக்கு தெரியாது என்று சுவாமி சொன்னார். சொன்ன உடனே நான் கேட்டேன், சுவாமியின் இடத்துல தேவருக்கு தெரியாததும் ஒன்று உண்டா என்று கேட்டேன். சுவாமி சொன்ன வார்த்தையே தான், ஐ சர்வ சர்வம் விஜானாதி, ஒருவன் எல்லாமே அறிந்தவனாக இருக்க முடியாது உலகத்தில், யாருமே கிடையாது. அது எம்பெருமானும் நித்தியசூரியனும் தான், பரமபதத்திலே தான் அப்படிப்பட்ட ஞானம் ஏற்படும். சதமான ஞானம் இவ்விடத்தில், சங்குச்சித ஞானம், ஞானம் குறைவதற்கு காரணம் என்ன? நாம் எந்த பதார்த்தத்திற்கு தினந்தோறும் சோறிட்டு வளர்க்கிறோமோ, எண்ணையும் பாலும் நெய்யும் வெண்ணையும் கொடுத்து வளர்க்கிறோமோ, இதற்காகவே எப்பொழுதும் நாம் கவலைப்படுகிறோமோ, அந்த தேகத்தினுடைய சம்சர்க்கம்தான் சேர்த்துதான் காரணம். அதுதான் எல்லா ஞானத்தையும் மழுங்க அடிக்கிறது. ஆக விரோதி எதுன்னா, சரீரம்தான் விரோதி. பிரதான விரோதி எது தெரியுமா? நம்முடைய சரீரம்தான் நமக்கு விரோதி. உடம்பு சரியில்லாத சொல்றா சுவாமி, எனக்கு தான் சரீரம், எனக்கு ரொம்ப சரீரம் விரோதின்றா. அவளுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு பகவத் விஷயத்தை மறைக்கிறது. ஸோ விஷயாச்ச போக்கிய புத்தே ஜனனி, மேலே சொல்ல போறார் சுவாமி. தன் விஷயத்தில் ரொம்ப போக்கியத புத்தியை உண்டு பண்றது. சரீரம் வந்து கொஞ்சம் அடைச்சு போச்சுன்னா எல்லாரும் வந்து சொன்ன உடனே நமக்கு ரொம்ப கவலை ஏற்படுறது. இப்படிரா கிடக்கும் போதும் உடலுக்கே கரைந்து நைந்துன்னு கஷ்டப்படுகிறோம். அந்த சரீரம் தான் விபரீத ஞானத்தை உண்டாக்கிறது. விபரீத ஞான ஜனனியும் பகவத் ஸ்வரூப திரோத அனுகரியும் பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, ஸ்வஸ்வரூபத்தை மறைக்கிறது. இந்த லோகத்தில் இந்த ஞானமானது குறைவே அடைகிறது. அந்த லோகத்தில் பரிபூர்ண ஞானம். ஆக நிரதிசய ஞானத்தோட கூடினவர்கள் இந்த ஞானம் எதற்கு பிரயோஜனப்படுகிறதுன்னா, இந்த ஞானமானது கைங்கரியத்திற்கு பிரயோஜனப்படுகிறது என்று காட்டுகிறேன். பெருமானுடைய கைங்கரியத்திற்கு பிரயோஜனப்படக்கூடிய எல்லையற்ற ஞானத்தோட, இல்லாத அந்த ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லை. பரவச்சு போனவுள்ளே நல்ல ஞானம் ஏற்படுறதுன்னா அந்த ஞானத்தால அங்கிருந்து இங்கே இருக்கிற பந்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், இங்கே நடக்கக்கூடியதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கலாம்னு, அது என்ன பிரயோஜனம்? இந்த ஞானத்துக்கு குற்றம் ஏற்படும். அப்பொழுது அங்கே போய் இதுவேயா, அங்கே போய் இதையே அனுபவிக்கிறது. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னதாக ஒரு சரித்திரம் சொல்கிறது உண்டு. அவர் விபரீதமாக சொன்னார். தாசனம்பின்னு பேர். தலையை நல்லா மொட்டை அடிச்சுட்டு காம்பர தலைகரித்து கடைத்தில் இருந்து வாழும் சோம்பர்ன்ற மாதிரி ஒரு தலையை நல்லா மொட்டை அடிச்சுண்டு நந்தவன கைங்கரியம் பண்ணுற நிறைய புஷ்ப மாலைகள்லாம் சாத்திரார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு, நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் மாலை வெட்டி சமர்ப்பிச்சுட்டு இருக்கார். அவருடைய அபிப்பிராயம் என்ன? அவர் நினச்சிட்டு இருக்கார் மோட்சம்னா அவருடைய அபிப்பிராயம், அவருடைய கான்செப்ட் என்ன? நம்ம பரமபதத்துக்கு போவோம், பரமபதத்தில் எல்லாரும் நமக்கு நிறைய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிப்பா, நம்ம உட்காந்துட்டு இருப்போம், நமக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணுவா, அங்கே இங்கே போல் தலையை மொட்டை அடிச்சுட்டு மாட்டோம், நிறைய தலையில் சிகையெல்லாம் இருக்கும், அதில் அழகாக பூவளெல்லாம் சூட்டி கொள்வோம், சந்தனம் பூசி கொள்வோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கார். அவர் ஒரு காலக்ஷேபத்துக்கு போனார். இந்த காலக்ஷேபத்தில் இந்த காலக்ஷேப சுவாமி இருக்காரு, சூட்டு நன்மாரைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டின்னு பரமபதத்தில் இருக்கக்கூடிய வள்ளாரும் பெருமானுக்கு திருமஞ்சனான விற்பாடு தட்டு தட்டாக தலையில் வச்சுட்டு சுமந்துட்டு இருக்கா புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு. சூட்டு நன்மாரைகள் தூயன வேந்தி பரிசுத்தமான மாலைகளை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள்னு தெரிவித்தார். சொன்ன உடனே இதுதான் மோட்சம், மோட்சத்துக்கு போனாலும் நம்ம கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவித்தார். அவர் தெரிவித்த உடனே அவர் சொன்னார், அந்த தாசனமே அங்கே போயும் இந்த இழவான்னு. அங்கே அவருடைய அபிப்பிராயம் என்னென்னா, அங்கே போனாக்கா அப்படி இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கார். அதுவல்ல, உண்மையிலேயே என்ன ஸ்வரூபம் என்ன என்றார், இந்த ஞானம் எதற்கு பிரயோஜனப்பட வேண்டும், கிரியாசக்தி எதற்கு பிரயோஜனப்பட வேண்டும்? எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு பிரயோஜனம். கைங்கரியத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடிய ஞானம்தான் ஞானம். மற்ற அஜானம் எல்லாம் ஞானமே அல்ல. தத்யானம் அஜானம், தத்யானம் அஜானம் அதோன்யதுக்தம் உபனிஷத்தானது தெரிவித்தது. எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உறுப்பாக ஹேதுவாக இருக்கக்கூடிய ஞானம்தான் உண்மையான ஞானம். அல்லாத ஞானம் எல்லாம் செருப்பு குத்த கத்த ஓபாதின்னு பூர்வாச்சாரியர்கள், இது பிரயோஜனம் அற்றது. ஆகையினாலே அவருடைய ஞானமானது எல்லையற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம் பகவத் கைங்கரியத்துக்கே பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய யூஸ் எதற்கு? பகவத் கைங்கரியத்திற்கு என்று காட்டுகிறார். அதுதான் நிரதிசய ஞானம் என்பதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள் பரவதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். நித்தியசூரிகளுக்கு மட்டுமல்ல, இங்கிருந்து போன முக்தாத்மா நாமெல்லாம் அங்கே போனோம்னா இந்த ஞானம் நன்றாக விகாசத்தை அடைகிறது. மோட்சம் என்றால் என்ன அர்த்தம்? பரவதத்தை அடையிறது என்றால் ஞான விகாசம் மோட்சம். ஞான சங்கோச்சம் இருக்கிறதே அதுதான் சம்சாரம். இந்த லோகத்திலே பிறந்தோமையானால் குறைகிறது, ஞானம் குறைகிறது. சடம் என்கிற வாயுவானது பிறந்த குழந்தையை வந்து அபிபவிக்கிறது, மேலிடுகிறது. அதனால எல்லாம் மறந்து போறது. அதை கோபித்துக் கொண்டார் நம்மாழ்வார். அதனாலதான் அவருக்கு சடகோபர் என்றே திருநாமம் ஏற்பட்டது. இந்த சடம் என்கிற வாயுனாலே போய்விடுகிறது, ஞானம் குறைகிறது. தேக சம்பந்தம் பாஞ்சபௌத்திகமாக இருக்கக்கூடிய அஜித் சம்சர்க்கம், அதனாலே ஞானம் குறைகிறது. ஆனால் பரமபதத்திற்கு போனவாறே பரமபதத்திலே ஞானம் விகாசத்தை அடைகிறது. ஆனால் ஞான விகாசம் மோட்சம் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயம். சில சம்பிரதாயங்களில் ஏற்பட்ட ஞானம் அழிந்து போவதிருக்கிறது, அதுதான் மோட்சம் என்று தெரிவிக்கிறார். பாஷாண கல்பம் மோட்சம். அநேக சம்பிரதாயங்கள், 17 சம்பிரதாயங்கள் எடுத்து நம்பிள்ளை தம்முடைய ஈட்டினுடைய தொடக்கத்தில் முதல் ஸ்ரீ அப்பத்திப்படியில் எப்படி 17 மதங்கள் சொல்கின்றன, என்னென்ன அர்த்தம் சொல்கிறது என்று எடுத்து அவைகளையெல்லாம் நிரசிக்கிறார். அவைகள் சேராது, வேதாந்தத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடியதை எல்லாம் இந்த கருத்துக்கள் சேரவே சேராது என்று காட்டுகிறார். ஆனால் நம்முடைய விசிஷ்டாத்வைத்திலே எது மோட்சம், ஞான விகாசம் மோட்சம், ஞான சங்கோச்சம் சம்சாரம் என்பதுதான் தேரின சாஸ்திரார்த்தம், வேதாந்த சித்தமான அர்த்தம் என்று சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களிலே காட்டுகிறார்.
நிரதிசய ஞான அடிமைக்கு உறுப்பான அசங்குசித ஞானம்,
அடிமைக்கு தகுதியான, கைங்கரியம் செய்வதற்கு தகுதியான ஞானம், அசங்குசித குறைவற்ற ஞானம். அதை உடையவர்களாக எழுந்துருடைய இருக்கிறார்கள் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்.
கிரியா ஞானானுரூபமான வியாபாரம்,
கிரியா என்னென்ன செயல்கள், காரியம் செய்கிறார். இந்த ஞானத்துக்கு தகுந்தபடியாக அவர்களுடைய செயல்கள் இருக்கும். லோகத்தை அப்படித்தானே பார்க்கிறோம், அவருடைய ஞானத்துக்கு தகுந்தபடியான செயல்களை பார்க்கிறோம். ஆளுக்கு என்னென்ன ஞானம், இன்ஜினியர்னா இன்ஜினியரிங் ஸ்கில் இருக்கு, அதுக்கு தகுந்த காரியம் செய்கிறார். டாக்டர்னா டாக்டராக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார், அதுக்கு தகுந்த காரியத்தை செய்கிறார். பிரதத்தில் அவரவர்கள் எந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்களோ அதற்கு தகுதியான செயல்பாடுகளை உடையவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் என்னென்ன, எம்பெருமானுக்கே நாம் அடிமைப்பட்டவர்கள் குற்றாதும் நடிகார்க்கு அடிமை, அது ஒரு ஞானம். எம்பெருமானுக்கே நாம் சேழப்பட்ட சேழத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். நாகஞ்சித் குருவத சேழத்துவம், எம்பெருமானுக்கு அடிமை செய்யாமல் போனால் சேழத்துவம் சித்திக்காது. இந்த ஞானங்களையெல்லாம் நன்றாக உடையவர்கள் அவர்கள். அந்த ஞானத்துக்கு தகுந்தபடியாக எப்படி இவர்கள் காரியம் செய்வர்கள், கிரியா என்றால் செய்யும் காரியம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் இந்த ஞானத்துக்கு தகுந்தபடியாக இருக்கும். உலகத்திலே அவளுடைய ஞானத்துக்கு தகுதியானதுபடி தானே செயலை பார்க்கிறோம். குழந்தைன்னாக்கா இந்த குழந்தையினுடைய ஞானத்துக்கு சேராது காரியம் பண்ணுறது. எப்போதும் பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, குழந்தைக்கு என்ன எப்போ பார்த்தாலும் விளையாட்டில் தான் புத்தி போகிறது. காரணம் அவ்வளவுதான் அதுக்கு தெரியும், அதனுடைய ஞானம் குறைந்தது. அதனுடைய யுவாவாக இறான் தருணஸ்தாவத் தருணி சக்தா, இளைஞனாகான காலத்தில் ஒரு பெண்ணை தேடி ஓடுகிறான். அவருடைய ஞானம் என்ன, தேக சுகத்தை அனுபவிப்பது, இந்திரிய சுகங்களை அனுபவிப்பது என்று இந்திரிய சுகங்களை நாடி செல்கிறார். அவருடைய ஞானம் என்ன, இந்த லோகத்திலே நாம் பெற்ற சரீரத்தை கொண்டு ஆனந்த அனுபவத்தை செய்ய வேண்டும்னு நினைக்கிறான். பஞ்சேந்திரியங்களுக்கு இறையிடுவதற்காகத்தான் நாம் இதை பெற்றிருக்கிறோம்னு நினைக்கிறான். அதனாலே அதற்கு தகுந்தபடியாக செயல்பாடை பார்க்கிறோம். விருத்தனா போறான், ஒன்றும் செய்ய முடியலை, ஞானமும் ரொம்ப சுருங்கி போச்சு. விருத்தஸ்தாவ சிந்தா சக்தா, கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். அதற்கு மேலே பரபிரம்மணி கோபி ரசப்தகான் விட்டார், அழகான ஸ்லோகம் பஜகோவிந்த ஸ்தோத்திரம் சங்கர பகவத்பாதராலே சொல்லப்பட்டது. விருத்தஸ்தாவ சிந்தாசக்தா பரபிரம்மணி கோபி ரசப்தகா, எம்பெருமானிடத்துல ஒருத்தர் பரபிரம்மத்தினிடத்துல ஒருத்தரும் ஆசை இருக்கிறவனா உலகத்துல காணலையே. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்றார். அவரவர்கள் ஞானத்தை எந்த அளவிலே பெற்றிருக்கிறார்களோ அதற்கு சேரத்தான் காரியம் பார்க்கப்படும். பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு அசங்குச்சிதமான ஞானம் இருக்கிறபடியினாலே அவர்கள் அந்த ஞானத்துக்கு சேர அவர்கள் செயல் செய்கிறார்கள். காரியம் என்ன, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அனவரதமும் கைங்கரியத்திலே இழைந்திருக்கிறார்கள், அல்லது பகவத் குணத்தை அனுபவிக்கிறார்கள். ரெண்டு விதமா பார்க்கிறோம். வைகுந்தத்து அமரரும் முனிவரும் அழ்வர், அமரர்கள் இருக்கிறார்கள் முனிவர்கள். அமரர்கள்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவன். இந்த கைங்கரியத்திலேயே வாழ்க்கை எப்பொழுதும் யோஜனை ஓடிட்டு இருக்கும். சில பேருக்கு பகவத் கல்யாண குண அனுபவத்திலே எப்பொழுதும் நெஞ்சு சென்றவர்களா இருப்பார்கள். இப்படி இரண்டு பாகமாக பார்க்கப்படுகிறார்கள். அவருடைய ஞானத்துக்கு சேர இந்த செயல்பாடுகளை விடத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை உடையவர்கள்
ஐஸ்வர்ய அடிமைக்கு உறுப்பான நியமனம்.
ஆமா, அதுக்கு மேல அவர்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டுன்றார். இந்த ஐஸ்வர்யம் சப்தத்தை நாம் சரியா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சாதாரணமா லோகத்துல ஐஸ்வர்யம்னா வெல்த், அப்படின்னு அர்த்தம். செல்வம்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கான். அதுவல்ல, உண்மையிலே என்ன அர்த்தம், ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் என்ன, ஈஸ்வர சீலகா, எல்லாவரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர், அதுதான் ஐஸ்வர்யம்னு பேர். எல்லாம் இருந்தாலும், நிறைய செல்வம் இருந்தாலும், சொல்ற வார்த்தையை ஒத்துரும் கேட்கலைன்னா பிரயோஜனமே கிடையாது. அது மிகவும் முக்கியமாக வேணும். வீச்சிலிருந்து எழுலகம் தனிக்கோல் செல்ல வீதில் சீராத்தல் மிக்காடும் அம்மான வெம்மா பிளந்தான் தன்னை என்ற அழுவர். இந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் எம்பெருமான், அந்த ஐஸ்வர்யத்தோடே கூடினவர்கள் இவர்கள். அடிமைக்கு உறுப்பாக அவர்கள் நியமிக்கிறார்கள். எதை நியமிக்கிறாள்னா, தங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் நியமிக்கிறார் என்று வியாக்கியானத்தில் அவர் விசப்பிரகாஷ்கா பட்டர் தம்முடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் காட்டுகிறார். அது ஒரு நிர்வாகம். ஆக ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள்.
ஐஸ்வர்ய சப்தத்தாலே தம்முடைய தேகேந்திரியாதிகளை நியமிப்பதை சொல்லுவதாக சுதர்சன பட்டர் பொருள் உரைத்தார்.
சுதர்சன பட்டர், சுத பிரகாசிகா பட்டர் அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார். வியாக்கியானம் பண்ணியிருக்கிறவள் மூணு பேர்னு தெரிவித்திருக்கிறேன். ஒன்று பெரிய வாச்சான் பிள்ளை, மற்றொருத்தர் சுதர்சன பட்டர் என்று சொல்லக்கூடிய சுத பிரகாசிகா பட்டர். இவர் வேதவியாச பட்டருடைய திருவம்சத்திலே அவதரித்தவர். அதற்கு மேலே தேசிகனுடைய வியாக்கியானம், மூன்று வியாக்கியானங்களை பார்க்கிறோம். அதிலே சுதர்சன பட்டருடைய அபிப்பிராயம் என்ன, தங்களுடைய கைங்கரியத்திற்கு சேர, கைங்கரியம் செய்வதற்கு சேர தங்களுடைய தேகம் இந்திரியம் முதலியவர்களை நியமிக்கிறார்கள் இவர்கள். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர்கள், ஈசனசீலர்கள், நியமிக்கும் சாமர்த்தியம் படைத்தவர்கள். கேட்டு
சுவாமி,
தேன முதலியார் பிரம்பும் கையுமாய் பிறரை நியமிக்குமதுவும் அங்குத்தைக்கு உறுப்பாய் இருக்குமிரே.
அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். இதுக்கு எப்படி நடக்கிறதுன்னு பரமபுத்திர தேன முதலியார் அவர் கையில எப்பவும் வேத்திரம் ஒரு பிரம்பு வச்சுருக்க. எம்பெருமானை சொல்லும் காலத்திலேயே எம்பெருமான் எப்படி வளர்கிறான் என்பதை பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆதிசேகன் மடியிலும், விரதசிறுவன் சிறகின் நிழலிலும், தேனமுதலியாரின் திருப்பிரம்பின் கீழும் வளரும் தத்துவமிரே இது. எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகான வார்த்தை. ஆதிசேகனுடைய மடியிலே கிடக்கிறான். அனைவரும் எம்பெருமானை மடியிலே வச்சுன்னு பார்த்துனேன். குழந்தைய மடியிலே வைத்துக் கொண்டு தாய் நோக்குமா போலே அனவரதமும் தன் மடியிலே வைத்துக் கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறான். ஸ்ரீஸ்தராபரணம் தேஜகா ஸ்ரீரங்கே சேயமாசிரயே சிந்தாமணி யோத்வாந்தம் உற்சங்கே அனந்தபோகினா. பெரிய பெருமாளுடைய தனியனே இதுதான். நன்றாக நாகம் உமிழ்ந்த நாகரத்னம் போலே தன் மடியிலே வைத்துக் கொண்டு ஆதிசேடன் அனவரதமும் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் மடியிலே வளர்கிறான். தேனமுதலியார் அடுத்தபடியா வினத சிறுவன் மேலாப்பின் கீழ் வருவானை இருந்தா வனத்தை கண்டோமே என்ற ஆழ்வாள். நன்றா வினத சிறுவன் வைனதேயன், வைனதேயன் தன்னுடைய சிறகின் கீழே வரும்படியாக செய்கிறான். நல்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கினா கூட எங்க போறேன், வெளியில வெயில போயிட்டு இருக்கிற கீழே வாரம் எங்கே ஒதுங்கும் அப்படின்னு சொல்லுவான் அவன். அதே போலத்தான் தேனமுதலியார் தன்னுடைய ஆபீஸுக்கு சேர ஒரு எம்பளம், ஒரு அடையாளம், கையில பெரிய சட்டை போட்டுறான், வர்ணிக்கிறார் பூர்வாச்சாரியர் பட்டர் வர்ணிப்பான். பெரிய சட்டை போட்டுறான், சட்டை போட்டு மீசைலாம் வச்சுருப்பான், என் கையில ஒரு பிரம்பு வச்சுருப்பான். எல்லாரையும் அந்த பிரம்புனாலே நியமிப்பறாம காலத்தில் எம்பெருமானுடைய அடிமைக்கு சேர, கைங்கரியத்துக்கு சேர அவரவர்களை நியமிக்கக்கூடியவர். என்ன யாரும் இல்லாம் நியமிக்கிறான் அந்த எம்பெருமானை. பாஸ்டரி அதை நினைத்து பார்த்தோமே, ஸ்ரீரங்கத்தில் விளக்கேத்து பிச்சன்னு ஒருத்தர் இருந்தான். அவருக்கு வேற ஒரு காரியமும் கிடையாது, நித்தியம் போய் சாயங்காலம் வழக்கேற்றுவனாம் உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே வழக்கேற்றுட்டு அப்படி திரும்பி ஒரு தரம் பெருமாளை பார்ப்பான். அவ்வளவுதான் அவருக்கு. அந்த வழக்கேற்றின கைங்கரியத்தில் தான் பிரீத்தியை ஒழிய, பெருமானிடத்தில் பிரீத்தி இருந்ததான கொஞ்சம் சந்தேகம்தான். வழக்கேற்றுட்டு ஒரு தரம் சரி பெருமாள் படுத்துட்டுருக்காரா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு நாள் போய் வழக்கேற்றுட்டு பார்த்தான், பார்த்தா பெருமாளை காணும், படுக்கையில் காணும், ஆதிசேஷன் படுக்கையில் காணும். இன்னும் அநியாயமாக இருக்கு, பெருமாளை காணுமே, இங்கே அமெரிக்கா போயிட்டாரா அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் வந்துட்டு அங்கேருந்து வழக்கெடுத்துன்னு அப்படியே தேடும். இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிக் லைட் இருக்கு. இந்த காலத்தில் கையில் இருக்கக்கூடிய கை வழக்கு தானே, கிரி வழக்கு தானே, எண்ணெய் வழக்கு தானே. வழக்கெடுத்துன்னு அப்படியே தேடினு வந்தான். வந்தால் பக்கத்தில் ஒரு பெரிய விண்டோ, ஒரு சாளரம். இந்த சாளரத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அவ்வளோ பெரிய வடிவு, இந்த பெரிய வடிவில் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். உட்காந்துட்டு இருக்கார், உட்காந்துட்டு காது கொடுத்து கேட்டுருக்கார். நம்பிள்ளையனுடைய காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. அந்த காலக்ஷேபத்தை கேட்டுருக்கார். கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிறது பெரிய பெருமாளுக்கு. நம்மெல்லாம் மயிர்கூச்செறிந்திருக்கிறது. பக்கத்துல வந்துருண்ணா. வந்துருண்ணவன கூட தெரியல, தெரியாமல் அப்படி ஈடுபட்டு கொண்டு கண்ணை மூடி ஆனந்தமாக ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிற சக்கரவர்த்தி திருமான் எப்படி லவகுசர்கள் கானம் பண்ண தன்னுடைய ராமாயணத்தை தானே கேட்டானோ, மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் செம்பவளத்திரள் வாய் தன்சரித கேட்டான் என்கிறார் பெருமாள் திருமொழியில். அவன் கேட்ட காலத்துல எப்படி ஆனந்தத்தோட கேட்டானோ அதுபோலே அவனுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய திருவாய்மொழி. பாந்திகழும் சோலை மயிலரங்கர் வண்புகழ் மேல் அன்ன தமிழ் மரகள் ஆயிரமும் என்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் என்கிறாரு. இந்த தனியனின் பிரகாரம் ஆழ்வார் சாதித்தது என்ன, திருவரங்களுக்கு தான் அப்படியே கொடுத்தார், ஆயிரமும் அவருக்கு தான் கொடுத்தார். சேராதன உளவோ பெரும் செல்வர்க்கு வேதம் செப்பும் பேராயிரம் தென் பெரும் புயரம் ஆயிரம் பேதுளவத்தாரார் முடியாயிரம் குருகூர் சடகோபன் சொன்ன ஆறாவ முதற்கவி ஆயிரம் அவ்வரியனுக்கே என்று கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள். ஆறாவமுதமாக இருக்கக்கூடிய கவி ஆயிரமும் அவனுக்குத்தான் கொடுத்தார் அந்த காலத்துல, அதை பெற்றுக்கொண்டான் எம்பெருமான். அதனால அதை கேட்கிறான் நம்பிள்ளை சொல்ல ஆனந்தமாக அனுபவிக்கிறார். ரெண்டு நேர் கட்சியை பிழக்கேத்து பிச்சை வந்தார், அவர் கிட்ட வந்து நின்று, ஓய் பெரிய பெருமாளே என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, பாருடா பிச்சா என்ன அழகா சொல்றார் நம்பிள்ளை, கொஞ்சம் கேளுடான், கேட்கறதாவது பண்ணாது என்னதுதான் உள்ள போய் படும், இருந்து எழுந்திருக்கவே கூடாது போம்னா. சரிடா பிச்சா நீ சொல்றபடினாலே போகிறேன் என்று போனதாக ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆக எல்லோரும் நியமிக்கிறார்கள் அவனை, அதற்கு சேர அந்த தத்துவமானது அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது. அது எம்பெருமானுக்கு உண்டான பெரிய பெருமை. ஆசிரிதர்களிடத்திலே அவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஆக அதை சொல்கிறார் இடத்துல நியமிக்கிறார். அதைத்தான் சொல்ல அவருடைய செயல்பாடு இப்படி அவருடைய ஞானம் என்ன, அவருடைய செயல்பாடு என்னன்னா அசங்குச ஞானத்தை உடையவராக இருக்கக்கூடிய அந்த நித்தசூரிகளிலே ஒருத்தராக இருக்கும் தலைவர் என்றே சொல்லலாம் இந்த சேன முதலியார். அந்த சேன முதலியார் அவர் நியமிக்கிறார், எல்லோரையும் நியமிக்கிறார். அதை சொல்ல அந்த ஐஸ்வர்யம் என்றால் என்ன அர்த்தம், இடத்திலே எல்லோரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம். நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் யாரிடத்திலே பார்க்கிறோம், சேன முதலியாரிடத்திலே பார்க்கிறோம் என்று ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து காட்டுகிறார். இவ்விடத்திலே அவர் தன்னுடைய பிரம்போடே வந்து நியமிக்கிறார். அந்த நியமனம் இருக்கிறதே அது மிகவும் விசேஷமாக எம்பெருமானுக்கு கைங்கரியத்திலே பரியவசிக்கிறது. ஒரு இடத்துல பட்டர் தெரிவிப்பிறான், இந்த சேன முதலியார் உள்ளே வருவர், அந்தப்புறம் அந்தப்புறத்திலே பிராட்டிமார்கள் எல்லாரும் சூழ எம்பெருமான் சிங்காதனத்திலே எழுந்தருளி இருப்பன். எழுந்தருளி அவர்களோட ரசமாக பேசி சிரித்து கொண்டிருக்கும் காலத்திலே உள்ளே நுழைவராம். அவர் உள்ளே நுழைந்தவாறே பிரம்பும் கையுமாக உள்ளே நுழைவர். உள்ளே நுழைந்தவாறே மாமனாரை கண்ட மணாட்டு பெண் போலே எல்லாரும் எழுந்திருந்து ஓடி போயிடுவாளாம். எல்லாம் அந்த காலத்து திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்கார். மாமனாரை கண்ட மணாட்டு பெண்ணானவள் உடனே ஓடி ஒளிவளே அதுபோல எல்லாரும் எழுந்திருந்து போய்விடுவாராம் நாச்சிமார்கள் எல்லாரும். இதுவே அவருடைய நியமன சாமர்த்தியம். அவர் உள்ள வரார். உள்ள வந்த உடனே ரசமா அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கானே, அங்குத்தை பானகத்துரும்பாக ஆகக்கூடாது அப்படின்னு சுருக்கமா சொல்லுறா. எல்லாம் விரிவா சொல்ல மாட்டார், என்னன்னா அவர் காரியமாக வந்திருக்கார், அபிஷியல் பிசினஸ் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இதுக்காக வந்திருக்கார். வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரம்மபட்டம் காலியாச்சு, பிரம்மா அவதார் இருந்தார், அவருடைய ஆயுஷ் முடிஞ்சு போச்சு, அடுத்தபடியாக எலிஜிபிள் பிரம்மா யார் அவரை பற்றி சொல்லுகிறாராம், அடுத்தபடியாக இந்திரப்பட்டம் எல்லாத்தையும் சொல்லி அந்த ஆஃபீஸ் எல்லாம் வேக்கண்ட் ஆகிடுத்து, அதுக்கெல்லாம் இன்னாரே நியமனம் பண்ண வேணும், போஸ்டிங் ஆர்டர் போடணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல சொல்லுகிறாராம். சொன்ன உடனே பிரியேன சேனாபதி நான் நியவேதித ததானுஜானந்த உதார வீக்ஷணை என்ற அளவந்தார். எப்படி கண்டாரோ தெரியல, ரொம்ப ஆச்சரியம். பரமத்தில் நடக்கக்கூடியதே இங்கிருந்து சொல்றார். என்ன சொல்றார், பிரியேன சேனா, ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய சேனாபதி. என்ன பிரியம்னா, அவர் வந்தால் யோ என்னடா இவர் ஒருத்தர் வராரு, நாம இத்தனை பெண்களோட பேசிட்டு ஆனந்தமா இருக்கக்கூடிய இடத்துல இவர் ஒருத்தர் வந்து சேர்ந்தாரே நினைக்கிறது இல்லையா, ரொம்ப பிரியமானவர் ஆகையினாலே ஒரு வரவை மிகவும் கொண்டாடுகிறான், வரவை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறான். அவரை வர சொல்லி கொண்டாட்டம் சொல்லி அழைத்து அருகிலே கூப்பிட்டு அவர் சொல்வதை கேட்கிறான். பிரியேன சேனாபதி நான் அவரும் சுருக்கமாக சொல்கிறான், பாசுர பரப்பர விண்ணப்பி பிறந்தார், இப்போ பெரிச்சா சொல்லலை, அவர் சுருக்கமாக சொல்கிறார். சொன்னதை கேட்கிறான், கேட்டுட்டு ஒன்றும் அவன் பதிலே சொல்கிறதில்லை. ததானுஜானந்தம் உதாரம், அப்படியே ஆட்டம்னு கண்ணுனாலே ஜாட காட்டுவனான், அப்படியே ஆட்டம், நீர் எப்படி சொல்லுகிறோரோ அப்படித்தான் என்று அவர் நியமிக்கு எம்பெருமானே நியமிக்கிறதாக போல ஏற்படுகிறது. இன்னாரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை நியமிக்கிறா போல இருக்கிறது என்று பார்க்கிறோம் இடத்திலே. ஆக அப்படி நியமிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரியர்கள், அந்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே.
ஏன முதலியார் பிரம்பும் கையுமாய் பிறரை நியமிக்கும் அதுவும் அங்குத்தைக்கு உறுப்பாய் இருக்குமிரே.
அவரை நியமிக்கிறது எதுக்கா? அங்குத்தைக்கு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியத்திற்காக இருக்கும். உறுப்பு, உறுப்பு என்றால் கேதுன்னு அர்த்தம், அதற்கு ஹேதுவாய் இருக்கும்.
ஆதிசப்தத்தாலே அனுக்தங்களான குணவிசேஷங்களை நினைக்கிறது.
அதற்கு மேல ஆதி இந்த ஐஸ்வர்யாதி அப்படின்னு இருக்கு. ஐஸ்வர்ய ஆதின்னா எக்ஸட்ரான்னு அர்த்தம். எத்தனையோ குணங்கள் சொல்லி முடிக்க முடியுமா? நித்திய சூரியர்களுக்கு உண்டான குணங்களை சொல்லி முடிக்க முடியாது. ஆகையினாலே ஆதிசப்தத்தாலே அனுக்தம், இங்கு சொல்லப்படாத அநேக குணங்களை சொல்வதுதான் ஆதி என்பதற்கு அர்த்தம் என்று காட்டுகிறார். இது அடிக்கடி வியாக்கியானத்துல பார்க்கலாம். எந்த இடத்துல முடிவே கிடையாதோ அந்த இடத்துல ஆதிசப்தத்தை சொல்லி முடித்து விடுவார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்.
ஐஸ்வர்ய ஆதி அனந்த,
அனந்த அந்தமில்லாது முடிவற்றது, எண்ட்லெஸ் அர்த்தம்.
ஈஸ்வரனுடைய ரட்சண விஷயமான குணங்களுக்கு தொகையில்லாதா போலே கைங்கரிய விஷயமான குணங்களுக்கு தொகையின்றிக்கே இருக்கை.
ஆமா, ஈஸ்வரன் ரட்சிக்கும் போது எத்தனை குணங்கள் இருக்கு? வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி என்று எட்டு குணங்கள் சொல்கிறார்கள். எட்டு குணங்கள் சொல்ல எட்டோட தெரியா, ரட்சணத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடியதான் இதெல்லாம். ஆசிரியர்களை ரட்சிப்பதற்கு உறுப்பாக இருக்கக்கூடியது, அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த குணங்கள். வாத்சல்யம், குற்றங்கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம் எல்லாம் சொல்லியிருக்கார். இந்த குணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம்? எம்பெருமானை ஆசிரியிக்கிறோம். எம்பெருமான் நம்முடைய குணம் கெட்ட குணம், எத்தனை தோஷங்கள் பண்ணியிருக்கோம். நாம் போய் எம்பெருமானிடத்தில் நின்னால் நம்மை தண்டிக்க மாட்டானா? எல்லாவற்றையும் அறிந்தவன். நாம் பாபம் செய்யும் காலத்திலே நம்முடனே இருந்தே நம்மை அதை பார்த்து கொண்டிருக்கிறான். மனசினாலே சிந்திக்கும் காலத்திலேயே, பாபசிந்தை பண்ணும் காலத்திலேயே, ஊற்றுவாயாக இருக்கக்கூடிய ஹிருதயத்திலேயே அவன் இருக்கிறான், அங்கேயே தெரிந்து கொள்கிறான். நாம் அதற்கு மேலே இந்த பாபத்தை செய்யும் காலத்திலே அதை தான் நன்றாக பார்த்து கொண்டே இருக்கிறான். சர்வ கர்ம சாட்சி என்றே ஒரு திருநாம், எல்லா கர்மங்களுக்கும் அவன் சாட்சியாக இருக்கிறான். அதனால் அவன் மறக்கிறதும் கிடையாது, விஸ்மிருதியும் கிடையாது, அதில் தண்டிக்க மாட்டான், பயப்படுறோம். ஆனால் அவனிடத்தில் போகிறதுக்கு என்ன குணம், அவனுடைய குணம் என்ன? வாத்சல்யம். நம்முடைய குற்றத்தை கண்டு நாம் பயப்படாமல் இருப்பதற்கு எம்பெருமானிடத்தில் ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? வாத்சல்யம். வாத்சல்யம்னா தோஷ போக்கியத்துவம், தோஷத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை. அது உண்டாகினாலே நாம் அவனை ஆசிரியிக்க துணிகிறோம். குற்றங்கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்வனா அப்படின்னு நினைச்சோம்னா சுவாமியோல்யோ, சுவாமி நம் சொத்தா இருக்கும், சொத்தை ரட்சிப்பது சுவாமியினுடைய கடமை அல்ல, ஆகையினாலே ரட்சிப்பேன் என்று நினைக்கிறோம். ஆனால் சுவாமின்னு சொன்னாலே ஒரு பயம் வருது, ரொம்ப பெரியவன், அம்மான் அழிப்பிறான், அவன் எவ்விடத்தான் யானார்னு பயம் ஏற்படுறது. சுவாமித்வம் கண்டு ஆளாமைக்கு சௌசீல்யம், இப்போ சுவாமியா இருந்தா கூட கலந்து பழகிற காலத்துல இந்த எம்பெருமான் சுவாமித்வத்தை நினைப்பது கிடையாது. தான் சுவாமி என்பதை மறந்து நம்மோடு குறையற நெஞ்சிலே கபடமில்லாமல் கலந்து பழகுகிறான். இந்த சௌசீல்யம், அதற்கு மேலே காரியம் செய்வரா என்றால் ரொம்ப சௌலபியத்தோடே கூடினவனாயினாலே காரியம் செய்வன் என்று இவையெல்லாம் நாம் பார்க்கிறோம். குற்றங்கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு ஆளாமைக்கு சௌசீல்யம், தண்டு பற்றுகைக்கு சௌலபியம், கண்ணாலே கண்டால்தானே அவனுடைய திருவடித்தாமரை பற்ற முடியும். அதே போல நம்முடைய காரியங்கள்லாம் செய்வதற்கு அவனிடத்துல ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி என்ற குணங்கள் இருக்கின்றன. ரட்சிப்பதற்கு வேண்டிய பல பல குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கிற அப்படின்னாலே தான் நாம் ஆசிரியிக்கிறோம். ரட்சிப்பதற்கு அவனுக்கு எவ்வளவு குணங்கள் உண்டோ அதை திருஷ்டாந்தமாக எடுத்து காட்டி இவ்விடத்திலே இவருடைய குணங்களை சொல்ல, அந்த குணங்களுக்கு தொகை உண்டோ எல்லாம் உண்டோ, ரட்சிப்பதற்காக எம்பெருமான் இடத்திலே உண்டான குணங்கள், அந்த குணங்களுக்கு முடிவுண்டோ, எல்லா குணங்களுமே நம்ம ரட்சிப்பதற்காகத்தான் கொண்டிருக்கிறான் எம்பெருமான், நமக்காகத்தான் அவன் இடத்திலே குணங்கள். இந்த குணங்கள் குணாகா சத்தியஜான பிரபுத்தை உதத்வத்கதையா உன்னிடத்துல இருக்கின்றன அவைகள். அவைகள் என்ன வருது? அவைகளெல்லாம் ஆசிரியர்களுடைய காரியத்தை செய்வதற்காகவே அவனிடத்தில் இருக்கிறது, ரட்சிப்பதற்காகவே இருக்கிறது. ரட்சிப்பதற்காகவே அந்த குணங்களுக்கு எல்லை உண்டோ? கிடையாது. அதே போலத்தான் கைங்கரியத்திற்காக இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய குணங்களுக்கு எல்லையே கிடையாது என்கிறார் இவ்விடத்துல.
ஈஸ்வரனுடைய ரட்சண விஷயமான குணங்களுக்கு தொகையில்லாதா போலே,
தொகை எண்ணிக்கை, கவுண்ட்லெஸ், நம்பர்லெஸ். அதே போலத்தான் இவர்களுடைய குணங்கள்,
கைங்கரிய விஷயமான குணங்களுக்கு தொகையின்றிக்கே இருக்கை.
அவனுக்கு ரட்சணத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது குணங்கள். ஜீவாத்மாவுக்கு அந்த குணங்கள் என்ன? அவைகள் கைங்கரியத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடியவைகள். கைங்கரியத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய குணங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அப்படிப்பட்ட குணங்களோட கூடினவர்கள்
கல்யாண குணகண திரள் திரளாக அறியும் இத்தனை போக்கி தனித்தனியே காண அரிதா இருக்கை.
இந்த குணங்கள் இருக்க, அந்த குணங்களை கல்யாண குணங்கள், இந்த குணங்களுடைய கணங்கள்னா, கணங்கள்னா கூட்டங்கூட்டமாக எண்ணினால் எண்ணலாமே ஒழிய தனித்தனியா எண்ணி முடிக்கவே முடியாது. கற்றுக்கரவை கணங்கள் பர
சேஷ திருவனந்தாழ்வான்
ஒவ்வொருத்தரா சொல்றேன், இல்ல சில பேரை சொல்லணும் இல்லையோ, அவளுக்கு பேர சேஷ சேஷாசன கருட பிரமுக நானா அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள். அதில் சில பேர் முக்கியமானவர்களை சொல்கிறார் விடத்தில். முதல்ல சேஷன், சேஷன்னா ஆதிசேஷன். யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனை நிவாச சையாசன பாதுகாம் சுக உபதான வருஷாதப வாரணாதிவி சரீரபேதை தவ சேஷதாங்கத்தை ஹி யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனை. சேஷன்னே அவனுக்கு திருநாம். எல்லாருமே சேஷபூதர்கள் தான், சேஷம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஈஸ்வர சேஷத்துவத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையோ அந்த ஏழத்தம் ஏற்பட்டே தீரும். சேஷத்தம் மண்டையோட்டில் பொறி என்று எழுதி வச்சிருக்கா. நம்ம தலையில எழுதப்பட்ட தலையில எழுத்து அதை போக்கவே முடியாது. ஒரு காலத்தையும் அழிக்கவே முடியாது. பிரம்மனாலும் அழிக்க முடியாது. அவனுக்கு நமக்கு உண்டான அந்த சம்பந்தம் என்ன? சேஷசேஷி பாவ சம்பந்தம். இந்த சேஷசேஷி பாவ சம்பந்தத்தை அவனால போக்க முடியுமா? நம்மாலே போக்க முடியுமா? இருவரும் சேர்ந்தாலும் போக்க முடியுமோ? இதனோடு ரவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாதுன்னுட்டான். ஒழிக்க ஒழியாத சம்பந்தம். ஆகையினாலே எல்லாருக்கும் சேஷபூத்தர்கள் சேஷர்கள் தான் பேரு. ஆனாலும் இவனுக்கு முதன்மை பெற்ற சேஷனாக இருக்கிறான். காரணம் என்ன? பல கைங்கரியங்களை பண்ணுகிறான். அந்த பாக்கியம் அவனுக்கு எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பாதீனமாக ஏற்படும். ஜீவாத்மாக்களிலே ஒருத்தன் அவன் எம்பெருமானுடைய நித்திய சங்கல். எப்பொழுது அவன் சேஷனானான்னு கேட்கக்கூடாது. காலம்ன்றது கிடையவே கிடையாது. காலம் அனாதி. காலத்துக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்தோச்ச துஜவித்யதே. காலம் இருக்கிறதே. மைத்ரேயரை பார்த்து விஷ்ணு புராணத்துல பராசர மாதிரி சொல்ற, காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? காலத்துக்கு முடிவே கிடையாது. எப்பொழுது காலம் தொடங்கித்து? கிடையவே கிடையாது. நம்ம என்னமோ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் 2008 2007 ஏதோ ஒரு கணக்கு வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி கிடையவே கிடையாது. காலம்ன்றதற்கே அனந்தமானது, எல்லையற்றது. அது அதற்கு முடிவே கிடையாது. ஒரு காலத்திலேயும் அதற்கு எல்லையே கிடையாது, முடிவே கிடையாது. ஆகையினாலே நித்திய சங்கல்பம். எம்பெருமான் எப்பொழுது அவனை சேடனாக கொண்டான்? அந்த ஜீவாத்மாவை எப்பொழுதுதான் சேடன்? காலத்துக்கு தொடக்கமே கிடையாதாகையினாலே எப்பொழுது ஒரு காலத்திலே தொடங்கப்பட்டது என்பது கிடையவே கிடையாது. இந்த சேடனாக இருக்கக்கூடியவன் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணுகிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், என்னால் மறவடியாம், மேல் கடலுள் என்னும் புனையாம், மணிவடக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கு அரவு என்று ஒன்று இரண்டு அல்ல பல கைங்கரியங்கள் பண்ணான். அந்த மாதிரி பண்ணி பண்ணி வழக்கமானபடியினாலேதான் குணனா பிறந்த காலத்திலேயும் எல்லா கைங்கரியங்களையும் நான் பண்றேன்னா நம் சர்வம் கரீஷாமி. காட்டுக்கு போனா நமக்கு எல்லா கைங்கரியும் பண்றதுக்கு ஒத்த வேண்டாமா? ஆகையினாலே நான் வருகிறேன், அழைத்து போக வேண்டும் என்று ராமனிடத்திலே மன்றாடி சரணாகதி பண்ணி கேட்டுக்கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம் ஸ்ரீராமாயணத்துல. அழகா உள்ளலோகாச்சாரியர் தெரிவித்தார். காட்டுல போனா பல கைங்கரியங்களை பண்ணினான். திரும்பி வந்தான். திரும்பி வந்தா ஒரு கைங்கரியம் பண்ணா இவனுக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொன்னார். அழகான காட்டில் தனி இடத்தில் சயம்பாகத்திலே வயிறு பெருக்குவாரை போலேன்னு திருஷ்டாந்தம் கேட்டேன். காட்டில் தனி இடத்துல எல்லா கைங்கரியங்களையும் பண்ணினான். திரும்பி வந்தார். திரும்பி வந்த காலத்தில் மற்ற பிராத்தாக்கள் அதாவது பரதனும் சத்ருகனும் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணினான். இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? சத்ரஞ்ச வாரத்ய ஜனம், ஒரு திருக்கையாலே திருவன் கொத்த குடையும் ஒரு திருக்கையாலே திருவன் சாமரத்தையும் பிடித்து அடிமை செய்தார் என்று ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சூக்தியாக பார்க்கிறோம். அதில் ஒரு கையினாலே சாமரம் போட்டார், இன்னொரு கையினாலே திருவன் கொட்ட கொடை கொடை பிடிச்சார். ரெண்டு பண்ணினார். ஏன் ரெண்டு கைங்கரியம் பண்ணினார்? நாட்டில் நிறைய கைங்கரியம் பண்ணினார். ரெண்டு பண்ணினா தான், ரெண்டு பண்ணினாலாவது தான் இவருக்கு திருப்தி ஏற்படும். ஒரு திருஷ்டாந்தம் காட்டினார். நான் போஜனம் பண்ணுறவா சில பேர் இருக்கா, எப்போ எப்படி போஜனம் பண்ணுறேன்னா, வீட்டில் கிருஹிணி மனைவி இருக்காளே பிரசவத்துக்காக தாயார் வீட்டுக்கு போயிருக்கார். இவர் அப்போ தானே தளிய பண்ணி சாப்பிடணும். அந்த காலத்தில் வெளியிலலாம் சாப்பிட மாட்டார், தானே தான் பண்ணி சாப்பிடணும். இவருக்கு இவ்வளோ அரிசி போட்டால் இவ்வளோ பிரசாதம் ஆகும்னு தெரியாது. நிறைய அரிசி போட்டார், போட்டால் பிரசாதம் அதிகமாகிடுச்சு. அதிகமான வீணாக்கிறதுக்கு மனசு வரல. அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்துன்னு சாஸ்திரம் அன்னத்தை பிரம்மம்னு என்னன்னு சொல்லியிருக்கு. அன்னத்தை வீணாக்க கூடாது, ஒரு காலத்துல தூக்கி எடுத்து கொட்டவே கூடாது. அதையினால அவர் என்ன கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வளர்ந்து பெருகிப்படுது. பயம்பாக்கத்திலே வயிறு பெருக்கிறாரை போலே, பயம்பாக்கத்துல வயிறு பெருகி போச்சு. அப்புறம் அவள் பிரசவிச்சு திரும்பி வந்தான். வந்த உடனே எப்பவும் பண்ற மாதிரி அவள் பண்ணினான். இவருக்கு முதல்லயே பிரசாதம் முடிஞ்சு போச்சு, பருப்புல கலந்து சாப்பிட்டார், முடிஞ்சே போடுச்சு. முடிஞ்சு போன உடனே என்ன இப்படி சாப்பிட்றேள், ஒரே பகாசுர நாட்டமா சாப்பிட்றாளே, நமக்கோ பிறந்திருக்கிறது பெண் குழந்தை நிறைய சேர்த்து வைக்கணும், இப்ப இப்படி சாப்பிட்றாள் என்ன என்னடி பண்றது, நான் தளிய பண்ணி பண்ணி அதிகமாகிடுத்து வயிறு வருகா போடுச்சேன்னு தெரிவித்தார். அப்பதான் அவள் வயிறை பார்க்கிறா, அவள் கர்ப்பிணியா இருந்த காலத்துல உண்டான வயிறு இப்ப இவருக்கு வந்திருக்கு. பார்த்த உடனே சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு என்ன முடியும், இது ஒரு திருஷ்டாந்தமாக அழகாக காட்டுகிறார். விடத்திலே ஆட்டிலே சுயம்பாக்கத்திலே வயிறு பெருக்குவாரை போலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணினார். ஆ சகலவிதமான கைங்கரியங்களையும் அவ்விடத்திலே செய்யப்பெறுவேன் ஆக வேணும்னு பிரார்த்தித்து போனார் அக்காலத்துல. காரணம் என்ன, பரவத்துல அப்படி கைங்கரியம் பண்றார், நிவாச இருப்பிடமாக இருக்கிறார், கையா படுக்கையா ஆசனமாக இருக்கிறார். இந்த ஆசனத்துக்கு உண்டான பெருமை என்ன, தனிப்பட்ட பெருமை என்ன, பொய் நம்பியையும் மெய்யாக்கும் ஆசனம்னு சொல்லியிருக்கார். தாசனத்தில் எழுந்தருளி இருப்பனே ஆனால் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த, இது என்ன நிர்பந்தம், வந்து உட்காரணும் சீரிய சிங்காதனத்திலேயே உட்காந்துட்டு கேட்கணும். ஏன் அப்படி உலாவிண்டு கேட்கக்கூடாதா, கனவிரான் இருக்கட்டும் சொல்லுப்போ, நான் அப்படியே உலாவிண்டே கேட்கறேன், நடந்துட்டே கேட்கறேன், இந்த நாளை படுத்துன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்பதான் எந்திருந்து வந்திருக்கேன், நடந்து வந்தவன் கொஞ்சம் அப்படி உலாவிண்டே கேட்கறேன் சொன்னதை கேட்பேன் நான் அப்படின்னு அவன் சொல்லி உலாவிண்டே கேட்கலாமே, அது கூடாது. உலாவிண்டு நீ சொல்லியானால் நீ பொய் நம்பி, ஏற்கனவே கண்ணன்னாலே மெய் போரும் பொய் வல்லன், நீ உலாவிண்டு கேட்கக்கூடாது. சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேணும், சிம்மாசனத்திலே வீற்றிருந்தால் பொய் நம்பியையும் மெய் நம்பியாக்கும் சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்துக்கு பெருமையா, இந்த தர்ம சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்தவாறே, ஆதிசேஷன் பேரிலே எழுந்தருளி இருந்தவாறே பொய் சொல்ல முடியுமோ, அதனால்தான் அந்த நிர்பந்தம் வச்சா. ஓப்புடைய சீரிய சிங்காதனம், சீரிய சிங்கம், சீரிய சிங்கத்துக்கு தகுந்த சீரிய சிங்காதனம், இந்த சிங்காதனத்திலே நீ எழுந்தருளி இருக்க வேணும். அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், யாம் வந்த காரியத்தை அப்பொழுது நீர் ஆராய்ந்து அருள வேணுமே ஒழிய, இப்படி இருந்து வார்த்தை கேட்கக்கூடாது, படுக்கையறை வார்த்தையாக கூடாது, எங்களுக்காக சில அடி நடந்து காட்ட வேணும், நீ வீற்றிருந்தவை காண வேணும், நாங்கள் அவ்விடத்திலே சிம்மாதனத்திலே வீற்றிருக்க வேணும். ஏன், பரந்த சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்திலே இருந்து நீ பொய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உன்னாலே பொய் சொல்ல முடியாது, அப்படி கைங்கரியம் பண்ணுகிறான். ஆனால் நிவாச சவ்யாசன பாதுகா பாதுகையாக இருக்கிறான், பாதுகாம்சுக வஸ்திரமாகவே இருக்கிறான், பீதாம்பரமாக இருக்கிறான், உபதான வருஷாத தலையணையாக இருக்கிறான், வருஷாதப வாரணாதிபி உடையாக இருக்கிறான், மழை படாமலும் வெயில் படாமலும் இவனை ரட்சிக்கிறான். எத்தனை சரீரம், சரீரமே தைத்தவ பல சரீரத்தை எடு, ஏக காலத்துல பல சரீரம், பல சரீரத்தை எடுத்துன்னு கைங்கரியம் பரமத்துக்கு போனால் நாம் பல சரீரம் எடுத்துக் கொள்ளலாம். ஏகதா பவதி, த்ரிதா பவதி, சஹஸ்ரதா பவதி என்று உபனிஷத்தானது வர்ணிக்கிற பல சரீரத்தை எடுத்துக் கொள்ளலாம். இங்க கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இங்க கிடைச்சா ரொம்ப சௌகரியம், என்ன சௌகரியம், பாழ்வாரத்துலயும் இருக்கலாம், அங்க அமெரிக்காவிலையும் நான் இருக்கலாம், அதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன்னு கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கு. ஒரே சமயத்துல அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம், நீங்களும் இங்கேயே இருக்கலாம் அங்கேயே இருக்கலாம். இப்போ ஆழ்வார் உற்சவம் நடந்துட்டு இருக்கு, அழகான மாசி உற்சவம், திருமேனி அவதரித்த உற்சவம், இந்த உற்சவத்தையும் சேவிக்கலாம், அங்கே உத்தியோகத்துக்கும் போகலாம் ஒரே சமயத்தில், அதுக்கு பாக்கியம் கிடையாது, பரவத்தில் அந்த பாக்கியம். பல வடிவு எடுத்துக்கொண்டு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். சரீர பேதை தவ சேஷதாங்கத்தை யதோச்சிதம், ரொம்ப உச்சிதமான பேரை உடையவன், ரொம்ப பொருத்தமான பேரை உடை, பெயர் வைத்தால் பொருத்தமாக இருக்கணும், குருடனுக்கு போய் செந்தாமரை கண்ணன் பெயர் வைத்தால் எங்கேயாவது பொருத்தம் உண்டு, அதுபோல அல்ல. ஆச்சரியமான திருநாம் யதோச்சிதம் சேஷை தீரிதே ஜனை, சேஷன் என்றே உனக்கு திருநாம், வேறு பேர் இருக்குமானா, கிடையவே கிடையாது. ஜீவாத்மாவுக்கு அழியாத பேர் என்ன, அடியான், அடியான் என்பதுதான் ஜீவாத்மா, அகங்காரமாகிற ஆர்ப்பை தொடைத்தால் எது பேர்னு கேட்டால் அடியான் என்பது. அதனாலதான் நம்முடைய சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அடியேன் அடியேன்னு சொல்றோம், எப்பொழுதும் என்ன சொல்றோம், அடியேன் கூட்டா அடியேன், மருமாமலையே அடியேன் வந்தருளேன்னார், ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொன்னார் ரசமாடியனுடைய திருத்தப்பனார் சொல்லுவார். வானமாமலையே அழுவார் கூப்பிடுறார், வானமாமலை எம்பெருமானுக்கு வானமாமலையேன்னு பேர், வானமாமலைன்னு அந்த எம்பெருமானுக்கும் திருநாமம், வானமாமலை வானமாமலையே நான் சேவிக்கணும் வாரும், அடியேன் தொழ அடியன் சேவிக்க இங்கே ஆழ்வார்த்தின் அறிக்கை வாரும் என்று அழைத்தார். அங்க ஆழ்வார் ரொம்ப சோம்பேறி ஆழ்வார், திருப்புளி ஆழ்வாரை விட்டு அவர் ஒரு இடத்துக்கும் போகல, அங்க உட்காந்துட்டு இங்க வாரம் இங்க வாரம் அப்படின்னு ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே, நீ கூப்பிடணும் இல்ல வேண்டாம் வேண்டாம் நீயே வந்துடுன்னுட்டார். அதுல திருப்புளி குடிப்பிரமனை பத்தி ஒரு நாள் கூப்பிடுனார். அப்புறம் யோஜனை பண்ணார் ஆழ்வார், சே கூப்பிட்டா இங்க இருந்து தான் எழுந்திருந்து போனோம். பார்த்தார் நாமும் சாப்பிட்றதே கிடையாது, சக்தி எங்க இருக்க போறது, எல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணுன்னு இருக்கும், நமக்கு எல்லாம் சக்தி எல்லாம் இருக்காது அங்க போறதுக்கு, வேண்டாப்பா நீயே வந்துடுவார். கூவுதல் பாட்டு எப்படி இருக்கு, கூவுதல் வருதல் செய்யாயே, கடைவினையில்லா மலர்மகள் மற்ற நல்லமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேறும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே கூப்பிடுனார். அப்புறம் பார்த்தார் வேண்டாம் வேண்டாம் நீயே வந்துடுப்பா அப்படின்னு ஆழ்வார் சொல்லிவிட்டார். அது போல வனமாமலை பெருமாளை பார்த்து வாரம் அப்படின்னு கூப்பிடுறார். வனமாமலையே அடியன்ற அப்படி அர்த்தம் அல்ல, அடிய ரசமா சொல்றார் வனமாமலையேன்னு கூட்டாராம். இந்த பெருமாள் அடியன்னாரா அங்கே இருந்து வளவந்தோட தெரிவிக்கிறதுக்கு வாயேன்னு கூட்டார்னு ரசமா சொல்ற. பெருமாளுக்கு கூட அடியேன் என்கிற ஞானத்தை உண்டு பண்ணி விட்டார் இடத்துல ஆழ்வார். ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் உன்னுடைய பேரும் தார்களுமே பிதற்ற கற்புவான் இடறி என்கிறார் ஆழ்வார். ஆகையினாலே அடியான் என்பதுதான் அந்தரங்கமான பெயர், ஜீவாத்மாவுக்கு என்ன பெயர், இந்த ஜென்மத்தில் இந்த சரீரத்தோட கூட இருக்கும் பொழுதோ எனக்கு பூவராகன்னு பெயர், அங்கே இருக்கிறவாளுக்கு ஒரு பெயர் சம்பத்துன்னு ஒருத்தருக்கு பெயர், ஒருத்தருக்கு ஆனந்தன்னு பெயர், இப்படி பல பெயர்களை பார்க்கிறோம். இந்த பெயர் தான் நமக்கு நித்தியமான பெயரா, பூர்வ ஜென்மத்தில் என்ன பெயர் தெரியவே தெரியாது, பெயரே இல்லாமல் இருந்துருக்கலாம், கரடியாக இருந்திருக்கலாம், புலியாக இருந்திருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், அவ்வளோதான் பெயர், அதுக்கெல்லாம் ஒரு பெயர் உண்டா, அதாவது நாயா பிறந்திருந்தா அதாவது டாமி கிமின்னு பெயராவது இருந்திருக்கும், இல்லாத போனாக்கா இந்த சிங்கம் புலி கரடிக்கெல்லாம் யார் பேர் வைக்கிறான், ஒன்றும் கிடையாது. அதுபோல எத்தனையோ ஜென்மங்கள், அந்த ஜென்மங்கள்ல எல்லாம் பெயர் இருக்க, ஒரே விதமான பெயரா, ஜீவாத்மாவுக்குத்தான் பெயர், ஜீவாத்மாவுக்கு என்ன பெயர், அடியான். அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் அழியாத பெயர் என்ன, அடியான் என்பதிலேன்னு விட்டார். அதனாலே இந்த அடியான் என்கிற பெயரை உடைய அந்த ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தை அறிந்தவர்களாயினாலே யதோச்சிதம் சேஷ இதீரிதே ஜனை என்றார். இந்த சேடன் என்று அழைக்கிறார், இந்த சேடன் திருநாமம் உயர்ந்த திருநாமம், அதை சொன்னால்தான் தெரியும். நதி ஒடித்தான் என்னமா போலே நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்ற, கோயில் காப்பானுக்கு பேர் கிடையாது, அவனுக்கு ஒரு பேர் இல்லாமலா இருந்திருக்கும், ஏன் அந்த பெயரை சொல்லலை அண்டாள் கேட்டாள். அதுக்கு காரணம் சொன்னார், அவளுக்கு பெயர் என்ன தெரியுமா, தரங்கான பெயர் இது என்றால் அடி அவ பண்ணக்கூடிய கைங்கரியத்தைட்டு அவர்களுக்கு பெயர், இன்னது பிடித்தான் என்னமா போலே பேரங்கத்தில் திருட்டான் சொல்ற, பேரங்கத்தில் வேதாச்சாரியன் படித்தேன்ற, வேதாச்சாரியன் படித்தே அப்படின்னு சொன்னாங்க, நாய்ந்தே நாய்ந்தேன்னு ஒருத்தர் வருவார். இந்த வேதாச்சாரியனை என்ன கொண்டு வர்றார் அப்படின்னா, கையில நிறைய தூபத்தை எடுத்துன்னு வருவார், தூபக்கால் எடுத்துட்டு அதுல தூபத்தை எண்ணு வருவார். வேதாச்சாரியன் வேதாச்சாரியன் வியாசர் அதே பரிமளம் ஏற்பட்டது, வேதத்துக்கு பரிமளத்தை ஊட்டினார், ஆகையினாலே பரிமள திரவியத்தை சுமந்து கொண்டு வருபவனுக்கு வேதாச்சாரியன் என்றே பெயர் வைத்தார்கள் அந்த காலத்துல, வேதாச்சாரியன் படித்தேன். இது மாதிரி இந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவனே இந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய சப்தத்தை இட்டு அவனுக்கு பெயரிடுவது என்பதை நம்பெருமாள் பக்கலிலே நாம் காணலாம். இதையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காண கிடைப்பது ஒன்று என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார். அதனால ஒருத்தருக்கு என்ன பெயர், கைங்கரியத்தை இட்டுத்தான் அவனுக்கு பெயர், அதனாலதான் ஆயுள் காப்பானே தோரண வாசல் காப்பானே என்றெல்லாம் அழைக்கிறார்கள் தெரிவிக்கிறார். அதிலே இவர் செய்யக்கூடிய கைங்கரியத்தினாலே இவருக்கு சேடன் என்று பெயர் ஏற்பட்டது. அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார்.
சேஷாசன சேன முதலியார்,
சேஷாசனர் அவருக்கு அடுத்தபடியா சேஷாசனர்னு பேரு. சேஷாசனன்றது அர்த்தத்தை என்ன புரிஞ்சணும், ஆசனம் என்றால் போஜனமாக கொள்ளுமவர்னு அர்த்தம். சேஷாசன சேஷனை சொல்லி சேஷாசனன்னு சொன்ன உடனே உடனே சேஷனையே சாப்பிட்றவர், ஆதிசேஷனையே சாப்பிட்றவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிடக்கூடாது. சேஷாசனர் ஒருத்தர் இருக்கார், கருடன், கருடன் பாம்பு, கருடனானது பாம்பை சாப்பிட்றதுன்னு பார்க்கிறோம் லோகத்தில். ஆனால் இவ்விடத்துல சேஷாசனர் என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால், சேஷாசனராக இருக்கக்கூடியவர் சேன முதலியார், சேன முதலியாருக்கு சேஷாசனர்னு பேர், ஏன் சேஷாசனர்னு பேர் தெரிவிக்கிறார் இடத்துல.
சேஷாசன சேன முதலியார் கருட பெரிய
சேஷாசனா எம்பெருமான் அமுது செய்து மிகுந்ததாக இருக்கக்கூடியதை அமுது செய்யக்கூடியவர், அதல்ல எம்பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணுவார். இப்பொழுது வழக்கம் அப்படித்தான், இரங்கத்தை போனோம்னா பெரிய பெருமான் அமுது செய்து நேராக சேன முதலியார் சன்னதிக்கு வந்து சேன முதலியார் அமுது செய்வர். ஆகையினாலே எம்பெருமான் உண்டு மிகுந்ததை இவர் போஜனம் பண்ணுகிறபடியினாலே இவருக்கு சேஷம் மிச்சம், எம்பெருமான் வைத்த மிச்சத்தை அசனம் தமக்கு ஆகாரமாக கொள்ளுபவர், அதனால சேஷாசனர் என்று ஏன முதலியாருக்கு திருநாமம்.
கருட பெரிய திருவடி,
கருடன் என்றால் பெரிய திருவடி, இவர்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள் சில பேர்கள். இப்படிப்பட்ட ஒரு வடிவை எடுத்துக்கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள்.
பிரமுக இவர்கள் தொடக்கமான,
பிரமுகன இவர்கள் தொடக்கமா, ஆதி என்ற சப்தத்தினுடைய அர்த்தம் தான் பிரமுக, இவர்கள் தொடக்கமா, இவர் முதலானவர்கள் என்று அர்த்தம்.
நானாவித சண்டாதி துவாரபாலகர்கள்,
அவ மாத்திரமா எத்தனையோ பேர் இருக்கா, கண்ட பிரச்சண்ட குமுத குமுதாட்ச சங்ககர்ண இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் துவாரபாலகர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே பராசரப்பட்டு அற்புதமாக தெரிவிக்கிறார். எந்தெந்த வாசல்ல யார் யார் வாசல் காப்போலா இருக்கா, நகர பரிபாலகர்களாக இருக்கிறார்கள், துவாரபாலகர்களாக இருக்கிறார்கள், க்ஷேத்ராதிபதிகளாக இருக்கிறார்கள். இப்படி அநேகம் பேர்கள் எபெருமானுக்கு நித்தியசூர்கள் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் உள்ளதில் பிரமுக சப்தத்தாலே தெரிவிக்கிறார்.
சண்டாதி துவாரபாலகர்கள், குமுதாதி கணாதிபர்கள் முதலான விவித பேதங்கள்,
அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள், விவித பேதங்கள், பல பேர்கள் துவாரபாலர்களா வாசல் காப்பவர்களா இருக்கிறார்கள், நகரபாலர்களாக இருக்கிறார்கள், சன்னதி காப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேகம் பேர்கள் இருக்க ஜெயா விஜய என்று பார்க்கிறோம். நீ போறோம்னாலும் சேவிக்கிறோம். ரொம்ப பிரதானமாக தெரிஞ்சவா ஸ்ரீரங்கத்தில் போறோம்னா எழுந்தருளி இருக்கிறார்களே, உடைய கையை ஒரு விரலை வச்சுண்டு அப்படி இருக்காங்க, ஒரு விரலை வச்சுட்டு இருக்காளே. சில பேர் ஒருத்தர் அர்த்தம் சொன்னார், ஏன் ஒரு விரலை இப்படி நீட்டின் இருக்கார், ஆள்காட்டி விரலை மாத்திரம் நீட்டின் இருக்கார், என்ன அர்த்தம்னா ஒரு ரூபாய் கொடுத்தா உள்ள விடுறேன்னு சொல்றார் அப்படின்னு ஒருத்தர் என்ன வச்சுட்டு இருக்கார். அவர் யுத்தூனானாம் ஸ்தர்ஜனி முத்ரையா, பெருமான் உள்ளே உறங்குகிறான், உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் உறங்குகிறபடினாலே பேசாதீங்கோ, தன்னதிக்கு போனா பேசக்கூடாது, எங்க காட்டுற பேசாதீங்கோ அப்படின்னு ஒரு விரலாலே ஸ்தர்ஜனி முத்ரைன்னு பேர், பயப்படுத்தக்கூடிய முத்ரையர் அப்படி காட்டிக்கொண்டு நிற்கிறார்களே அவர்கள் ஜெயன் விஜயன், ஜெய விஜயாவுடைய வாசல்லது. அப்படி பல பேர்கள் நித்தியசூரியர்கள் ஒருத்தராய் இரண்டு பேர்களா பல பேர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள்.
அனந்த பரிஜன குணங்களுக்கு தொகையில்லாத போலே இவர்களுக்கும் தொகையின்றிக்கே இருக்க,
பரிஜனர்கள்னா வேலைக்காரர்கள் அர்த்தம், சர்வேன்ஸ் அர்த்தம், அனந்தன்னா எல்லையற்றவர்கள், அவர்களுக்கு தொகை கிடையாது. குணங்களுக்கு எப்படி எம்பெருமானுடைய ரட்சணத்துக்கு உறுப்பான குணங்களுக்கு எப்படி எல்லை இல்லையோ, அதுபோல எம்பெருமானுடைய கைங்கரியங்களுக்கு செய்வதற்கு உறுப்பாக இருக்கும் குணங்களுக்கு எல்லை கிடையாதுன்னு தெரிவித்தார். இவளுக்கு குணங்களுக்கு எப்படி எல்லை கிடையாதோ அதுபோல எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே இழிந்தவர்களாக இருக்கக்கூடிய பரிச்சாரகர்கள் அவளுக்கு எல்லையே கிடையாது. நிறைய பேர் இருக்கா, சாதாரணமா ஒரு பணக்காரன் பெரிய பணக்காரன்னு சொன்னன அவனுக்கே நிறைய வேலைக்காரர்கள் இருப்பதை லோகத்திலே பார்க்கிறோம். 100 வேலைக்காரர்கள் இருக்கா, 200 பேர் இருக்கா, சில இடங்கள்ல லட்சக்கணக்கான பேர் இருக்கார்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் எவ்வளவு பெரியவன், பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் உண்ணுலகம் அங்காதும் சோராமி அழுகின்ன வெம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனாராகினாலே அனந்த பரிஜனங்கள் எல்லையற்ற பரிஜனங்களோட கூடியிருக்கும். குணங்களுக்கு எப்படி இல்லை இல்லையோ அதே போல இவர்களுக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் சொல்லி முடிக்க முடியுமா? ஆகையினாலே எம்பெருமான் எல்லாருடைய திருநாமத்தை கொஞ்சமா இருந்தா சொல்லி முடிக்கலாம், நிறைய பேராக இருந்தால் எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அனந்த பரிஜனங்கள் என்று சொல்லலாமே ஒழிய வேறல்ல.
பரிச்சாரிக்கா பரிச்சரித்த சரணயுகளா,
பரிச்சாரிக்கைகளோட கூடின பரிச்சாரகர்கள் அவர்களாலே பரிச்சரித்த, பரிச்சரித்தா என்றால் கைங்கரியம் செய்யப்பட்ட திருவடித்தாமரைகளை உடையவனே, அவர்களாலே போற்றப்பட்ட நன்றாக கைங்கரியம் செய்யப்பட்ட திருவடித்தாமரைகளை உடையவனே, உன்னுடைய திருவடித்தாமரைகளை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன் மேலே சொல்லப்படுகிறார்.
ஏவம்வித ஞானாதிகளை உடைய விமலாதிகள் என்ன?
ஆமா, இந்த பெண்கள் பரிச்சாரி, பரிச்சாரகன் என்றால் மேல் மெம்பர்ஸ் அர்த்தம், பரிச்சாரிக்கா என்றால் அர்த்தம் பெண் வேலைக்காரிகள். இந்த வேலைக்காரிகள் நிறைய பேர் இருக்கா, விமலை முதலான பேர்கள் அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள். சாமர கிராகிணிஞ்சா என்கிறார், சாமரத்தை வீசக்கூடிய பெண்கள், பெண்கள் நிறைய பேர் சாமரம் வீசுகிறது, திருவார வட்டம் வீசுகிறது, இப்படிப்பட்ட பல பல கைங்கரியங்களை சுலபமாக இருக்கக்கூடிய கைங்கர்களை தங்களுடைய இயல்பான அந்த மார்த்தவத்துக்கு சேர கை கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்கள் பரிச்சாரிகள். அப்படிப்பட்ட பரிச்சாரிக்கைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்.
சதம் மாலாஹஸ்தாகா என்கிறபடியே மதிமுக முடந்தையர் என்ன?
ஆமா, அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பரிச்சாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? சதம் மாலாஹஸ்தாகா, சதம் மாலாஹஸ்தாகா என்று சில பேர்கள் மாலை எடுத்துனா, இங்கே இருந்து போன ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா பரமத்துக்கு போறானே அங்க நடக்கக்கூடிய சத்காரத்தை எல்லாம் வர்ணிக்கிறார் நம்மாழ்வார், வர்ணிக்கிறார். பதிமோ வடந்தையர் எந்திரர் வந்தே என்று விதிவக புகுந்தரர் என்று நல்வேறிய பதியனில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியினர் சுண்ணமும் நரகுட வழக்கமும் பதிமுக வடந்தையர் ஏந்தினர் வந்தே என்று பாசுரம். இந்த இடத்துல இங்க எல்லாரும் இங்கிருந்து போன உடனே பிரஜையில ஸ்நானம் முதல்ல சூக்ஷமான சரீரத்தோட ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து புறப்படுகிறார். நாம புறப்படுவோம். நமக்கு எல்லாம் இங்கிருந்து புறப்படக்கூடிய காலத்து கண்ணுக்கு தெரியாத பரம சூக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு செட்டில் பாடின்னு சொல்றோமே அதோட புறப்படுகிறோம். பரமத்துக்கு போன உடனே அவ்விடத்துல விரஜா நதி என்று அற்புதமான ஆறு ஓடுகிறது, நதி ஓடுகிறது. நதியிலே ஸ்நானம் சூக்ம ஒட்டும் நீரிலே கழுவி என்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் இளைய மணவாள பெருமாள் நாயனார். அடுத்த ஸ்நான உடனே அந்த சூக்ம சரீரம் போயிட்டு ஆச்சரியமான சரீரம் சுத்த தத்துவமயமாக இருக்கக்கூடிய பஞ்சோபரிஷன்மயமான சரீரம் கிடைக்கிறது. இந்த சரீரத்தை பெற்றுக் கொண்டவுடனே 500 அப்சரசுகள் ஓடி வருகிறார்களாம் அவ்விடத்துல. இந்த 500 அப்சரசுகள் வந்து இவர்களை அலங்காயனை அலங்காரம் பண்ணுறார். இதெல்லாம் நமக்கு நடக்க போறோம். இதை கேட்ட உடனே கொஞ்சம் சில பேருக்கு போகலான்னு தோணும். 500 அப்சரஸ்திரீகளா பரவாயில்ல, அவள் வந்து அலங்காரம் பண்ணுவாளா, போகலாம், அது ஒரு பியூட்டி பார்லர் போல இருக்கேன், அதுக்கு போகலாம் அப்படின்னு தோணும். இங்கெல்லாம் ஒத்தி தான் வந்து அலங்காரம் பண்ணுறா. 500 பேரா ரொம்ப நன்னா இருக்கும் போல் இருக்கேன், போகலான்னு சில பேருக்கு தோணும். அவ்விடத்திலே போனவாறே ரஜஸு போய் விட்ட அப்படின்னாலே அதில் எல்லாம் ஆசையும் மற்று போய்விடும். அதை நினச்சி வரே போக வேண்டாம்னு துணி போடலாம். ரஜஸு விரஜான்னா விகதமான ரஜஸ், ரஜோ குணம் தமோ குணங்கள் ஒழிந்து போக சத்துவகுணமே உடைய அற்புதமான சரீரம் தேகம் ஏற்படும். வந்து அலங்காரம் பண்ணிறார். அவள் எதையெல்லாம் தூக்கின்னு வரா, சதம் மாலாகஸ்தாக தெரிவிக்கிறார். விடத்துல மாலையெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. இது ஒரு அழகான சூத்திரத்தினாலே அழகமணவாள பெருமாள் நாயனார் தெரிவிச்சிருக்கா. கிழிய ஒரு நாள் தெரிவித்ததா ஞாபகம். வித்தியை தாயாக பெற்று பாரும் அமுதுமான திருநாமத்தாலே திருமகள் போல வளர்த்த தஞ்சமாகிய தந்தை மற்றொருவருக்கு பேச்சுப்படாமல் விஸ்வபதி லோகபர்த்தா என்னும் மணவாளரை 4-2 இழை கொண்டு பிரம்மசூத்திர பந்தத்தாலே வரிப்பிக்க பரமபுருடன் கை கொண்ட பின் சதுர்த்தி உள்புக்கு இடையீடு நடுக்கிடக்கும் நாள் கழித்து ஜென்மபூமியை விட்டகன்று தோல்வி செம்பிற்படியே உடன் சென்று குடைந்து நீராடி அதற்கு மேலே சொல்ற தீர்த்தமாடிய விற்பாடு என்ன ஏற்படும்? ஆத்ம விவாகம். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய விவாகம்தான் பரமபத பிராப்தி. அவடத்துல வியந்துழாய் அஞ்சனத்தின் நீர் நாணப்பொடி பீதகவாடை பல்கலன் கொண்டு நோக்கியர் அலங்கரித்து. நோக்கியர்னா அழகான நோக்கை உடையவள், திருஷ்டி கண்ணழகை உடைய அனைய பேர்கள். மதிமுக மடந்தேர்னு சொன்னாரே, அது அவள் நேரம் ஓடி வருவாளாம். பரவாயில் இதெல்லாம் கொண்டு வரா. வியந்துழாய் அழகான மாலையை கையிலே கொண்டு வருவாளாம். வியந்துழாய் அஞ்சனத்தின் நீர், அஞ்சனத்தீர் நீர்னா அழகான சூர்ணம். இந்த சூர்ணத்தை எடுத்துக்கொண்டு வரியன் அஞ்சன அஞ்சனத்தின் நீர், அஞ்சனத்தின் நீர் எடுத்துன்னு வரா. ரத்தம் சூர்ணஹஸ்தாக எடுத்துக்கொண்டு வருகிறார். அதற்கு பிற்பாடு வியந்துழாய் அஞ்சனத்தின் நீர் வாசப்பொடி, பொடி வாசப்பொடி தான் சூர்ணம். அஞ்சனம்ன்றது இருக்க அழகா கண்ணுக்கெல்லாம் இட்டு அழகாக இடக்கூடிய அஞ்சனங்கள் இந்த அஞ்சனம். அதற்கு மேலே வாசம் சதம் சூர்ணஹஸ்தாக. அதற்கு மேலே நேம்பர்கள் உயிரார்கள், அவர்கள் நன்றாக அழகாக தம் மாலாகஸ்தா வியந்துழாய் அஞ்சனத்தின் நீர் நாணப்பொடி, ஸ்நானப்பொடி அது ஸ்நானப்பொடி. அதற்கு மேலே பீதகவாடை பல்கலன் கொண்டு நோக்கி அலங்கரித்து. பீதகவாடைனா பீதாம்பரம் வஸ்திரம். சதம் வஸ்திரஹஸ்தாக வஸ்திரத்தை எடுத்துன்னு வர. வாசோகஸ்தாகான்னு அதுதான் வாசம் என்றால் வஸ்திரங்கள். வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு மேலே சில பேர்கள் ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு ஆபரணஹஸ்தா ஆபரணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அநேகம் பேர்கள் அவர்கள் எல்லாரும் அலங்கரிக்கிறார். நோக்கியர் அலங்கரித்து வேந்துழாய் அஞ்சனத்தின் நீர் நாணப்பொடி பீதாவாடை பல்கலன் கொண்டு நோக்கியர் அலங்கரித்து பல்லாண்டு செத்து கவரி செய்யா நிறகுட விளக்கமேந்தி அதிகமாக வடந்தையர் வந்து நிறகுட விளக்கம் ஏந்துகிறார்கள். பரமபதத்தில் போய் புகுகிறார். அங்கு போனவாறே என்றாக கோப்புடைய கோட்டுக்கால் கட்டில் மிதித்து ஆரோகித்து பரதாக்ரூர மாருதிகளை பரிஸ்வங்கித்த மணிமு மார்பிலே குருமாமணியா இணையம் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியன்னு தெரிவிக்கிறார். ஆக அங்கு 500 அப்சரசுகள் வென்று அலங்காரம் பண்றாளே. இந்த அலங்காரம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய பரிச்சாரிக்கைகள் இருந்து வரக்கூடிய சிவையிட்டவர்களை அலங்காரம் செய்வது தம் பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி என்று உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. ஆ பிரம்மாலங்காரம் பிரம்மத்துக்கு தகுதியான அலங்காரம். கல்யாணம் நடக்க போறது, இந்த கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண முடியும், அலங்காரம் செய்கிறார்கள். அப்படி பிரம்மாலங்காரத்தாலே நன்றாக அலங்கரிக்கப்படுகிறான் இந்த ஜீவாத்மா. அதற்காக விடத்திலே அநேகம் பரிச்சாரிக்கைகள், எம்பெருமானுக்கு கைங்கரியம், எம்பெருமானுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவும் பல பேர்கள் இருக்கிறார். அவளைத்தான் விடத்திலே பரிச்சாரிக்கா என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கிறார்.
சதம் மாலாஹஸ்தாக என்கிறபடியே மதமுக மதிமுக மடந்தையர் என்ன?
மதிமுக சந்திரனை ஒத்த, மதி என்றால் சந்திரனை ஒத்த முகத்தை உடையவர்கள், ஒளி வீசும் முகத்தை உடையவர்கள், அவர்கள் வந்து எதிர்கொள்கிறார். மதிமுக மடந்தையர் எந்திரர் வந்தே.
சூத்ரவதி முதலான இவர்கள் மகிஷிகள் என்ன?
அதற்கு மேலே இந்த கீழே சொல்லப்பட்ட நித்தியசூரிகளுக்கு சில மகிஷிகள் மனைவிமார்கள் உண்டு. பரமகதத்திலேயும் மனைவிமார்கள் உண்டு. இந்த ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தர் வந்து ஐயோ பரமகதத்துக்கு வேண்டாம் சுவாமின்னார். ஏன் அப்படின்னு அங்க போனாலும் பொண்டாட்டி ஒண்ணு சொல்றாளே, இங்க நான் படுற அவஸ்தை போறாதா அப்படின்னார். அங்க இருக்கிறவா ரொம்ப அனுகுணமா இருப்பானு, அப்ப பரவாயில்ல என்று அவர் தெரிவித்தார். அங்க இருக்கக்கூடிய வாழ் யாரு உண்டுனா சூத்ரவதியும் ஆசிஸ்ரீ அம்பாம் தான் பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கர அஷ்டத்தை தெரிவிக்கிறார். சைன்யதுரீன பிராண சகாயம் சூத்ரவதியும் ஆசிஸ்ரீயம் அம்பாம் என்கிறார். சேரமுதிரியாருக்கு ஒரு தர்மபத்திரி உண்டு, அவளுக்கு சூத்ரவதி என்று பெயர். அதே போல கருடனுக்கும் பத்ரிமார்கள் உண்டு, ரெண்டு பேர் ருத்ரா சுகீர்த்தி என்று இரண்டு பேர். ருத்ரயாசக சுகீர்த்தி மர்ச்சையே என்கிறார் பராசரப்பட்டர். ருத்ரா என்று அவளுக்கு பெயர். ஒரு பாரி ரெண்டு பாரி, கருடனுக்கு ரெண்டு பாரி, ரெண்டு ரெக்கை இருக்கும் இல்லையோ, அதனால ரெண்டு பாரிய போல் இருக்கு. ரெண்டு ரெக்கையோட கூடினவராயினாலே ரெண்டு பாரியல் அவருக்கு சூத்ரவதி என்று சேனமுதலியாருடைய தர்மபத்தினைக்கு பெயர். கருடனை பத்தினைக்கு ருத்ரா கீர்த்தி என்று பெயர். ரெண்டு பாரியலோட கூடி இருக்கிறார். சில பேர் கேட்டால் எதற்காக வாழ்க்கு பாரிய என்று கேட்டால் காரணம் தெரிவிக்கிறார். இடத்திலேயே நாம் அனுபவிக்கலாம்.
இவர்களாலே அடிமை செய்யப்பட்ட ஏற்றத்தை உடைய திருவடிகளை உடையவனே.
ஆமா, இவர்கள் கைங்கரியம் என்றார், அப்படிப்பட்ட ஏற்றம் திருவடிகளை உடைய ஏற்றத்தை உடையவனேன்னு தெரிவிக்கிறார். இவாளுக்கெல்லாம் என்னத்துக்காக பத்திரிமார்கள்னு சந்தேகம் நமக்கு ஏற்படும். ஆய்வார தெரிவிக்க இவாளுடைய பத்திரிமார்கள் எதற்கா இங்கே சொல்றார்.
இவர்கள் இவர்கள் மகிஷிகள் தம் போகத்துக்கு உறுப்பாக என்றே அங்குத்தைக்கு உறுப்பா இருப்பதிலே.
ஆமா, அதே அங்கங்கே அந்தந்த சந்தேகங்கள் ஏற்படுவதை பரிகரிக்க வேண்டியது வியாக்கியாதாவனுடைய கடமை ஆகையினாலே சந்தேகத்தை அவர் உண்டாக்கத்தான் நமக்கு தெரிகிறது. இந்த சந்தேகத்துக்கு பரிகாரமும் அவரே சொல்றார் பெரிய வாச்சியான் பிள்ளை. இவாளுக்கு இடத்து அங்க பத்திரிமார்கள், பத்திரிமார்கள் இருந்தா அவளோட கூடி போகத்தை அனுபவிக்க வேணும்னு தோணும். அப்பொழுது தனக்கு என்று தனிப்பட்ட ஒரு போகம் இருப்பதா ஏற்படும். கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஞானமோ கிரியையோ எல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்காக இருக்கிறது ஒழிய தங்களுக்கு என்று இல்லைன்னு விட்டார். அப்பொழுது அவளுக்கு பத்திரிமார்கள் எதற்காக என்று கேள்வி ஏற்படுகிறது. இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக கைங்கரியம் பண்ணும் காலத்திலே இவர்கள் எடுத்து கை நீட்ட வேண்டாம, பக்கத்தில் இருந்து பலவிதமான சுச்ரூஷைகளை செய்ய வேணும். உதாரணமே லோகத்தில் பத்னிக்கே பேர் எடுத்து கை நீட்டும் அவள்னு பேர். எடுத்து கை நீட்டுமோன்னா எதை எடுத்து, ஆற்றில் இருக்கக்கூடிய சமையல் ரூமில் இருக்கக்கூடிய கரண்டி எல்லாம் எடுத்து கை நீட்டுறவள்னு அர்த்தம் இல்லை. இன்னும் கை நீட்டுறவள்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு மாலை புஷ்பம் தொடுத்து வைக்கிறது, தீர்த்தம் கொண்டு வந்து வைக்கிறது, பரிமள திரவியம் கொண்டு வந்து வைக்கிறது, அந்த கோயில் சன்னதியை நன்னா பரிசுத்தப்படுத்துவது, கோலமிடுவது, அதற்கு மேலே பாத்திரங்கள் எல்லாம் சுத்திப்படுத்துவது, வேண்டியவைகள் எல்லாம் சித்தப்படுத்துவது, அன்னம் பிரசாதம் முதலியவைகளை சித்தப்படுத்துவது, இதெல்லாம் அவள் செய்தால் ஒழிய இவரால் திருவாராதனம் பண்ண முடியாது. எல்லாம் சித்தப்படுத்திட்டு அவள் சொல்லுவாள், ஆ எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாருங்கோ திருவாராதனம் சீக்கிரம் பண்ணுங்கோன்னு தெரிவிப்பார். அப்புறம் அப்படியா சரின்னு இவர் வந்து உட்கார்றார். ஆனால் இத்தனையும் அருகிலே இருந்து அவள் செய்கிறார். அதனால் பிராட்டியோட கூடத்தான் எம்பெருமானும் கைங்கரியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். சக்கரவர்த்தி திருமான் சாபத்னா விசாலாட்சியா நாராயண உபாகமத்தை என்று பிராட்டியோட கைங்கரியம் பண்ணினான். மால்யவானில் எழுந்தருளி இருக்கிறார். பிஷ்யமூக பர்வதத்தில் எழுந்தருளி இருக்கும் காலத்தில் எம்பெருமான் பார்க்கிறான், ராமன் பார்க்கிறான். இந்த ரிஷ்யமூக பர்வதத்தில் மழைகாலம் வந்தபடியினாலே கரிய மேகங்கள் நன்றாக கழுத்தே கட்டளையாக நீரை பருகி கரிய மேகங்கள், இந்த கரு மேகங்கள் இருக்கே கலங்கொண்டு கலந்தெழுந்த தன்மிகள்காலே ஜலத்தை நன்றாக பருகி நங்கரையில் இருக்கக்கூடிய மேகங்கள் வந்து அந்த மால்யவான் பர்வதம் ரிஷ்யமூக பர்வதத்தில் மேலே படிந்து கிடக்கிற படிந்து கிடக்கக்கூடிய மேகங்களை பார்த்தா படிகளை போல இருக்கு, நன்றாக அமைக்கப்பட்ட படிகள் போல இருக்கு. இந்த படியிலேறு சோப்பான பங்கு என்ன பேர், சோப்பான பங்கு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோமே, அது போல அழகாக படிஞ்சிடும். இந்த படிந்திருக்கிறத பார்த்த உடனே சக்கரவர்த்தி திருமாலும் ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது, அதிகமான சீதையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வருத்தம் இதனாலே அதிகமாயிற்று என்கிறார் அழகமணவாள பெருமாள் நயனார் திருப்பாவி வியாக்கியானத்திலே. அற்புதமான பாட்டு, மாறி மலமுழஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் இடத்துல ஏன்னா இவனுக்கு வருத்தம் என்ன, அது என்னன்னா மலை மேல படிஞ்சிருக்குன்னா இவனுக்கு வருத்தத்துக்கு காரணம் என்னன்னா இவன் நினைக்கிறான் நம்ம அப்பொழுதும் என்ன அழகா படிகளை போல இருக்கு, இந்த படிகள்ல ஏறினா ரொம்ப சூரியன் கிட்டையே போயிடலாம், அவ்வளவு கொடுமுடி, இந்த கொடுமுடி உயர்ந்த பீக் ஆஃப் தி மவுண்டன் இருக்கு, டாப் ஆஃப் தி மவுண்டன், சம்மிட் ஆஃப் த மவுண்டன், சூரியன் கிட்டையே போயிருக்கு, அவ்வளவு பெரிய சிகரத்தை உடையதாக பார்க்கப்படுகிறது தரிசியமுக பர்வதம். அதன் பேரில் படிந்திருக்கக்கூடிய மேகங்கள் அழகான படிகளைப் போலே இருக்கிற அப்படினாலே இந்த படிகளிலே ஏறி சூரிய மண்டலத்தின் கிட்டே போயிடலாம். சூரிய மண்டலத்தின் கிட்டே போனால் சூரியத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசுஜாசன சன்னிவிட்டஹா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி கிரண்மயோ புகு திருதசங்க சக்கரஹா. சில பேருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், சந்தியாவந்தனத்தில் நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அழகான சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய எம்பெருமான், இந்த சூரிய நாராயணன்னு அவனுக்கு திருநாமம். அந்த எம்பெருமானுக்கு அங்கே போய் கைங்கரியம் பண்ணலாமே, பக்கத்தில் இருந்து அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணலாமே. திருவாராதனம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ராமனா வந்திருக்கான். பரவதத்துல இருந்து இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தது எதுக்கானாக்கா, இக்ஷ்வாகு வம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணுறது அவ்வளோ போக்கியமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாளே, நமக்கு திருவாராதனம் ரொம்ப போக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாளே, நாம் பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டாமான்னு தோணித்து எங்கே பண்ணலாம், பெரிய பெருமாள் இருக்கக்கூடிய குளத்திற்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து அவ்விடத்துல திருவாராதனம் பண்ணினான். பெருமாளாலே திருவாராதனம் பண்ணப்பட்டபடினாலே பெரிய பெருமாளானார். பெருமாள் என்று சக்கரவர்த்தி திருமனுக்கு திருநாமம். பெருமாளாலே திருவாராதனம் பண்ணப்பட்டபடினாலே பெரிய பெருமாள் ஆனார் அவர். அந்த பெரிய பெருமாள் அங்கே தானே எழுந்தருளி இருக்கிறார், ஆதித்ய மண்டலத்தில் தானே எழுந்தருளி இருக்கிறார். அவர் கைங்கரியம் பண்ணலாமே, கைங்கரியம் பண்ணுவதற்கு பக்கத்தில் சீதை இல்லையே, சீதை இருந்தால் அல்லவா எடுத்து கை நீட்டு போகலாம் அல்லவா, அப்படி இல்லாமல் போய்விட்டாளேன்னு வருத்தப்பட்டார். எம்பெருமானுக்கே எடுத்து கை நீட்டுவதற்கு ஒருத்தன் வேண்டும் என்றால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இவர்களுக்கு பக்கத்திலிருந்து எடுத்து கை நீட்டுவதற்கு ஒருத்தர் வேண்டாமா, ஆகையினாலே அதற்காக இருக்கிறார்களே ஒழிய பகவதர்களுக்கும் பகவானுக்கும் கைங்கரியம் பண்ணுவதா. இங்கிருந்து போனால் பரமபதத்துக்கு போனால் பரமபதத்தில் எல்லாரும் வந்து மதியனில் பாங்கினில் பாதங்கள் கழுவினேன்ற போன உடனே எல்லாருக்கும் திருவடி தாமரை விளக்கி ஸ்ரீபாதீர்த்தம் சேர்த்து கொள்வரலாம். யாராக இருந்தாலும் சரி, இப்போ நாம் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரியனும் முக்தாத்மாக்களும் நம்ம இடத்துல சிவாயத்தை சேர்த்துக்குவார். அங்கே போய் எல்லாம் கூடாது, நான் ரொம்ப சின்னவன் அல்பன், எனக்கு இடத்துல சிவாயத்தை சேர்த்துக்கூடாது, நான் இங்கே தேவர்களுடைய ஸ்ரீபாதத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன்னு நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டேன். வல்லாரன் சொல்லுவேன், இந்த லோகத்துக்கு வந்தால் இதுதான் வழக்கம், இதுக்கு இஷ்டமானா இங்கே வரோம் இல்லாட்டா திரும்பிப்போம் அப்படின்னு விடுவார். ஆகையினாலே அந்த இடத்துல நடந்தே தரும். புறத்தாழ்வான் முதல்ல பரமன்னு கூப்பிட்டார், பெருமான் இடத்துல போனார், ஒரு நாள் கேட்டார் சிவகங்கராஜன் இடத்துல பெரிய பெருமாள் இடத்துல கேட்டார், எனக்கு இன்றைய தினமே பரமவதம் கொடுக்க வேண்டும்னு கொடுத்தோம்னு விட்டார். அதே எம்பெருமானார் இதை கேட்டு செய்தி கேட்டு ஓடி வந்தார். நாம் இருக்க நீர் போவானே, இப்படி போகலாமா, என்னை விட்டுட்டு போகலாமான்னு வருத்தப்பட்டு அழுதார். அப்பொழுது சொன்னார், பரமவதத்தில் ஒரு அக்கிரமம் நடக்கிறது, இந்த அக்கிரமம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் அடிய முன்னார போறேன்னார். பரமவதத்தில் அக்கிரமமா, பரமவதத்தில் என்ன அக்கிரமம் நடக்கிறது, எல்லாம் சக்கிரமமாக நடக்கக்கூடிய இடமல்லவா அது, இவ்விடத்துல தானே அக்கிரமம் நடக்கும், நீதிவானவன் என்கிறாரே, நீதியே நடக்கக்கூடிய வானவர்கள் இருக்கக்கூடிய இடம் அது, அப்படிப்பட்ட இடத்துல அநீதி நடக்கிறது, அது என்ன அநீதி என்று கேட்டான். கேட்ட காலத்துல இவர் சொல்றார், யாரும் இங்கிருந்து வந்தாக்கா ஸ்ரீபாதத்திருந்தும் சேர்த்து கொள்றான்ற, இப்ப தேவரீர் முன்னாலே போன விட்டு எம்பெருமானாரை பார்த்து கூறத்தாழ்வான் சொல்றார், தேவரீர் முதலிலே அடியனுக்கு முன்னாலே பரமவதத்திற்கு போய்விட்டால் அடியன் பின்னாலே பரமவதத்திற்கு வரும் காலத்துல அடியன் இடத்துல ஸ்ரீபாதத்தை சேர்த்துக் கொள்றேன்னு ஆரம்பிக்கும், கூடாதுன்னு நான் தடுத்தா இந்த ஊர்ல இதுதான் வழக்கம்னு சொல்லும் தேவரீர், அதனால தவிர்க்க முடியாது. ஆகையினால் நான் முன்னால போயிட்டா தேவரீரிடத்துல ஸ்ரீபாதீர்த்தம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லவா, தேவரீர் ஆச்சாரியராகவே கொண்டு அடியன் சிஷ்யனாகவே இருக்கலாம் அல்லவா, ஆகையினாலே நான் போய்விடலாம் என்று நிச்சயித்தேன் என்று தெரிவித்தார். ஆழ்வார் ஸ்ரீசூக்தி தான் காரணம். பதியனில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்பதை சேவித்தவாறே நாம் எம்பெருமானாருக்கு முன்னாலே போய்விட வேணும். அவ்விடத்திலே இருந்து எம்பெருமானார் வருங்காலத்திலே அவரை எதிர்கொண்டு வரவேற்று அவருடைய திருவடித்தாமர்களிடையே நாம் ஸ்ரீபாதீர்த்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைத்தேன், அதனாலே அடியன் பிரார்த்தித்தேன் தெரிவித்தார். உடனே எம்பெருமானார் தெரிவித்தாராம், அவ்விடத்திலேயும் நைவ சாஸ்திரம் நச்சக்கிரமா, அவ்விடத்திலே சாஸ்திர மரியாதை கிடையாது, ஒரு கிரமம் கிடையாது என்று சொல்லக்கூடிய இடத்திலேயும் ஒரு சாஸ்திர மரியாதையும் ஒரு கிரமத்தையும் வெற்றித்திருக்கிறேனே, என்ன சோபனமான ஹிருதயம், எவ்வளவு பெரிய திருவுள்ளம், உம்முடைய திருவுள்ளத்தாலே நம்மை அணைத்துக் கொள்ளும்னார். அந்த காலத்துல நீர் அணைத்துக் கொள்ளும், எனக்கு அது எனக்கு அது ஏற்படும். புறத்தாழ்வார், புறத்தாழ்வானை பார்த்து எம்பெருமானார் தெரிவித்தார் என்று அற்புதமான ஒரு சரித்திரம் பார்க்கப்படுகிறது. ஆகையினாலே அவ்விடத்திலே அந்த சீபா தீர்த்தம் சேர்த்துக் கொள்ளும் காலத்தில் அருகிலே இருந்து சீபா தீர்த்தம் சேர்ப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும். பெண்ணானவள் அந்த தீர்த்தத்தை சேர்க்க ஆணானவன் அவருடைய ஸ்ரீபாதத்தை கழுவ வேண்டும். அதற்காக தங்களது பத்திரிமார்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு காரணம். இப்படி பல பல காரணங்கள், கைங்கரியத்திற்கு அவர்கள் துணையாக இருந்து கைங்கரியத்தை மேலும் மேலும் விளக்கமுறச் செய்வதற்காகத்தான் பத்திரிமார்களை ஒழிய வேறென்று அல்ல. மற்றொன்றும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அற்புதமான ஏழாம் பத்திலே பத்தாம் திருவாய்மொழி, பத்தாம் திருவாய்மொழியிலே அற்புதமான திருவாய்மொழி, திருவாரன் விளை அனுபவம். திருவாரன் விளையிலே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். அழ்வார் திருவாய்மொழியெல்லாம் ஏற்றினார். திருவாய்மொழியை எம்பெருமானே நீ கேட்க வேண்டாமா, நான் பாடும் பாட்டை நீ கேட்க வேண்டாமா என்று எம்பெருமானை பார்த்து கேட்டார். எம்பெருமான் சொன்னார், மலையாளத்தில் ஒரு திவிதேசம் திருவாரன் விளைன்னு இருக்கு. இந்த இடம் ரொம்ப பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய இடம், அவ்விடத்திலே குளிர்ச்சியாக இருக்கும், எத்தனையோ மரங்கள் நிழலளிக்கின்றன, அநேக ஆறுகள் ஓடுகின்றன அவ்விடத்திலே. அவ்விடத்திலே வாரும், அன்போடு இருந்து அவ்விடத்திலே நீர் பாடும், நாம் இனிதாக கேட்கின்றோம் என்று எம்பெருமான் தெரிவிக்க ஆழ்வார் அழ்வார் திருநகரிலிருந்து புறப்பட்டார். நேராக திருவான் முளைக்கு போகிறார். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தாரும், இன்பம் பயக்க எழுத்தருடைய இருக்கக்கூடிய இடம்தான் திருவாரன் விளை. அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை. திருவாரன் விளைக்கு போய் சேர்ந்தார் ஆழ்வார். இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கான பிராட்டிமார்கள் இரண்டு பார்ஷ்வத்திலேயும் இருக்க ஆழ்வார் கையிலே தாளத்தை எடுத்து கொடுத்தார். அழ்வீர் இப்பொழுது பாடும், நாம் கேட்கிறோம் என்று சொல்ல ஆழ்வார் பாடுகிறார், எம்பெருமான் கேட்கிறார். அற்புதமான திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழிக்கு நிகரான திருவாய்மொழியே கிடையாது. எம்பெருமான் ஆழ்வார் திருவாய்மொழி பாட கேட்டான். இது துணை கேள்வி, தனி கேள்வி. ஸ்ரீராமாயணம் தனி கேள்வி, தனியா இருந்தார் எம்பெருமான். தான் மட்டும் இருந்தார், பக்கத்துல சீதை இல்லாமன்னா ராமாயணம் கேட்டான், தவகுஜர்கள் பாடம் பண்ண தனியாக இருந்து கேட்டான். ஆழ்வார் திருவாய்மொழி அப்படி அல்ல. திருவாய்மொழியை கேட்கும் காலத்தில் இரண்டு பார்ஷ்வத்திலேயும் இரண்டு பார்ட்டிமார்களும் வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் இரண்டு பேரும் உபாபியாம் பூமி நீளாபியாம் சேவித்த பரமேஸ்வரகா என்று பரமபதத்திலே இருக்கிறார் போல இவ்விடத்திலே இருந்தார். பெரிய பிராட்டியார் ஒரு பார்ஷ்வத்திலே, பூமி பிராட்டி மற்றொரு பார்ஷ்வத்திலேயும் இருக்க கேட்கிறான். அக்காலத்திலே ஆழ்வார் பாடப்பாட எம்பெருமான் பிராட்டிமார்களை பார்க்க, பிராட்டிமார்கள் எம்பெருமானை பார்க்க, இரண்டு பேருமாக சேர்ந்து ஆழ்வாரை பார்க்க, இப்படி ஆனந்த ரசத்தோட கூட செல்லக்கூடிய திருவாய்மொழி தான் இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில கடைகளை இந்த திருவாய்மொழி பத்து பாசுரங்களை கற்றவர்களுக்கு பலம் என்ன என்பதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். விடத்துல தீர்த்தனு கற்றபின் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பாசுரம், தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே என்கிறார். பரமபதத்துக்கு போறாளே, பரமபதத்துக்கு போவர்கள் இந்த பத்து பாசுரம் கற்றவர்களுக்கு பரமபதம் நிச்சயமாக கிடைக்கும். என்ன பலன் தெரியுமா? பரமபதத்துக்கு வா போன உடனே அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை நித்தியசூரிகள் எல்லாரும் தங்களுடைய தேவிமார்கள், எல்லாருக்கும் ஒரு தேவிமார்கள் உண்டு, மனைவி சில பேருக்கு பேர் சொல்லியிருக்கா, எல்லாருக்கும் பேரோட கூட ஒரு தேவிமார்கள் இருப்பார்கள். இந்த தேவிமார்கள் எதுக்கா இருக்கார் ஆழ்வார் சொல்றார். அந்த இடத்துல இந்த நித்தியசூரிகள் எல்லாம் இங்கிருந்து போகக்கூடிய ஜீவாத்மா, நாம் இங்கிருந்து போனோம்னாக்கா வாழ்நேரம் என்ன சொல்லுடா, இதோ தீர்த்தம் வருது, தீர்த்தம் வருது என்று நம்மை சொல்லுவார்களாம். வைகல் தீர்த்தம், எப்பொழுதும் பரிசுத்தமானவர்கள். தீர்த்தம் என்றால் பரிசுத்தமானவர்கள் அர்த்தம். இங்கிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பரிசுத்தமானவர்கள், என்ன ஆச்சரியம். இந்த நித்திய விபூதியிலே பரிசுத்தமானவர்கள் இருக்கலாம், ஆனால் லீலா விபூதியிலே பரிசுத்தமானவர்கள் இவர். எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலேயே சென்ற சிந்தை உடையவர்களாக இருந்த மகாத்மாக்கள் இவர்கள். இவர்கள் வருகிறார்கள் வைகள் தீர்த்தம், வைகள் எப்பொழுதும் தீர்த்தமாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட தீர்த்தங்கள் என்று இவர்களுடைய பெருமை. இங்கிருந்து வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு முக்தாத்மா வர அவருடைய பெருமையை ஒரு இடத்திலே சொல்லி, யாரிடத்தில் சொல்ல, தங்கள் பத்திரிமாரிடத்துல சொல்றார். அதுக்கு ஒரு பத்திரிமார் வேண்டாமோ, அதுக்காகத்தான் தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர். வாழை ரொம்ப கொண்டாடி வாழ் கேட்கும்படியா பண்ணுகிறோம். பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே, தங்கள் தெய்வமார்களுக்கு சொல்லுவர்கள்னு தெரிவிக்கிறார். ஆ, சொல்றது ஒருத்தர் வேடு மொழியும், நாமே நல்ல விஷயங்கள்லாம் கேட்கிறோம், பகவத் விஷயங்கள்லாம் பார்க்குறோம், புஸ்தகங்கள்லாம் பார்க்குறோம், பார்க்கிற காலத்துல யாராவது திரு சொல்லணும்னு தோன்றது, யாருக்கு சொல்றது? பாதி ராத்திரியில திடீர்னு புஸ்தகம் பாக்குறோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் தோன்றதுன்னா யாருக்கு சொல்ல முடியும்? பத்தினி நடத்தலாம்னு சொல்லலாம். அவள்தான் அருகில இருக்கக்கூடியவர். அவளை எழுப்பியங்க பாரு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம். நாளைக்கு காலத்தால மறந்து போடுமோ என்னமோ, இப்ப சொல்றேன் கேளு அப்படின்னா, உங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு என் தூக்கத்தையும் கெடுத்துட்டு நாசமா போவந்த திருவாய்மொழியே நாசமா போவான்னு விடுவாள் அவள். அந்த மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? அவர் ரசிக்க வேண்டாமோ? அதையினாலே பரமவசத்திற்கு போன காலத்துல யார் இடத்துல சொல்றது? வந்த இடத்துல வந்தவர்களை பற்றி யார் இடத்துல சொல்வது? தம் தேவியர் இடத்துல சொல்லணும். அதற்காக தேவிமார்கள் உண்டு. அழ்வார் தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர். தங்கள் பெண்டாட்டிய இடத்துல சொல்லுவார்களாம். இதை கேட்பதற்கு ஒருத்தி வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இவர்கள் ஏற்பட்டிருக்க. ஆகையினாலே அவ்விடத்திலே தங்களுடைய தேக சுகம் காம சுகத்தை அனுபவிப்பதற்காக பெண் அல்ல, பெண்ணின் சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, ஆண் பெண் சரீரம் எடுத்துக் கொண்டிருப்பதே இதற்காக. இந்த கைங்கரியத்தை உத்தேசமாக கொண்ட சரீரமே ஒழிய ஒரு போகத்தையோ மற்றொன்றையோ அனுபவிப்பதற்காக அல்ல அவ்விடத்திலே இருக்கக்கூடிய சரீரம் என்பதை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த அர்த்தம் நன்றாக புரியும். எல்லாம் உயர்ந்த அர்த்தங்கள். அதை எல்லாவற்றையும் உள் பொதிந்ததாக பார்க்கப்படக்கூடிய சப்தங்கள் தான் சரணாகதி கத்தியத்திலேயே நாம் பார்க்கப்படக்கூடிய சப்தம் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். இவ்விடத்திலே அதை நாம் நன்றாக சுவைத்து அனுபவித்து ரசிக்க தகுந்தது.
இவர்கள் மகிழ்ச்சிகள் தம் போகத்துக்கு உறுப்பாக என்றே அங்குத்தைக்கு உறுப்பாக இருப்பறே.
அங்குத்தைக்குன்னா எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் உறுப்பாக இருப்பார்கள், தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள், யோக்கியர்களாக உறுப்பாகனா யோக்கியர்களாக இருப்பார்கள்.
அயர் வரும் அமரர்கள் அதிபதி என்றே ஏற்றம்.
ஆமா, இவாளுக்கு என்ன பெருமை? அயர் வரும் அமரர்கள் என்று இவர்களுக்கு பெயர். இந்த அயர் வரும் அமரர்களுக்கு அதிபதியா இருப்பதுதான் அவனுக்கு பெருமை. அவனுக்கு என்ன பெருமை? ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானுக்கு என்ன பெருமை? வேலைக்காரால் இருக்கலாம், லோகத்துல வேலைக்காரால நிறைய பேர் இருக்கா, வேலைக்காரன் எஜமானன் எல்லாம் இருக்கா. இந்த வேலைக்காரனுக்கு எஜமானன் அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்காரனால அவனுக்கு பெருமை ஏற்படும். அவனுடைய இவ்வளவு நேரம் வேலைக்காராளா, அப்ப ரொம்ப நல்லவன், அந்த எஜமானன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும். சில பேர் ரவுடிகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா, நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் வேலைக்காரால்லாம் இருக்கா. வேலைக்காரனை பார்த்த உடனே அவளால அவனுக்கு கௌரவம் ஏற்படுறதான்னா, இத்தனை பேரையும் வேலைக்கு வச்சுருக்கானே, என்ன அயோக்கிய சிகாமணிகள்! இந்த அயோக்கிய சிகாமணிகளை வேலைக்காரனாக வச்சிருந்துருக்கிறவன் எவ்வளவு பெரியவன் அயோக்கியனா இருக்கணும் என்று அவனுக்கு குறைவு ஏற்படுகிறதே ஒழிய அவனுக்கு பெருமை ஏற்படுவதில்லை. அல்ல, வேலைக்காரர்களாலேயும் பெருமை ஏற்பட வேண்டும் என்றால் வேலைக்காரர்கள் எஜமானுடைய பிரபாவத்துக்கு சேர நடந்து கொள்ள வேணும், எஜமானனுக்கு மேலும் மேலும் பிரபாவத்தை பெருமையை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேணும். அதனால இம்பெருமானுக்கு எதனால பெருமை என்ன? இவாளை பார்த்தா இவாளுக்கு சுவாமியா என்று அதனாலே பெருமை. சிவபதி என்று தானே அவனுக்கு பெருமை. இராட்டிக்கு வல்லவன் என்கிறபடியினாலே நாம் அவனை கொண்டாடுகிறோம். பவதி சம்பந்த திருஷ்டியாக ஹரிம் பசியேம பிரதியாமயாமச்ச பரீச்சாரான் பிரகிஷேமச்சார். பட்டர் சொன்னார், நாங்கள்லாம் எம்பெருமானை ஏன் ஆச்சரியிக்கிறோம் தெரியுமா, ஏன் ஆசைப்படுறோம் தெரியுமா? உங்க ஆத்துக்காரர்னு இறங்கனாச்சியாரே, உங்க ஆத்துக்காரராயினால எங்க அப்பான்னு இல்லை, பத்தின்னு உமக்கு பத்தி. பவதி சம்பந்த திருஷ்டியா, உம்முடைய சம்பந்தம், உம்முடைய சம்பந்தத்தை கொண்டுதான் நாங்கள் பார்க்கிறோம். பவதி சம்பந்த திருஷ்டியா ஹரிம் பசியேமா, ஹரியை நாங்கள் ஹரி என்று பார்ப்பதில்லை. எப்படி பார்க்கிறோம்? எங்க அம்மாவுக்கு ஆத்துக்கார, எங்க அம்மாவுக்கு கணவர் அப்படின்னு பார்க்கிறோமே ஒழிய வேறல்ல. இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. ஆக பிராட்டியினாலே அவனுக்கு பெருமை, பரிசாரகர்களாலே அவனுக்கு பெருமை, பரிசாரிகளாலே அவனுக்கு பெருமை, அயர் வரும் அமரர்கள் அவர்களுக்கு அதிபதி என்கிறபடியினாலே அவனுக்கு பெருமை. அயர் வரும் அமரர்கள் அதிபதினா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நித்தியசூரர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். அப்படி அர்த்தத்தை காட்டாமல் வேறு ஒரு அர்த்தம் காட்டுகிறார் இவ்விடத்திலே. அது நன்றாக நாம் மனசிலே கொள்ள வேண்டும். அயர் வரும் அமரர்கள் அதிபதி என்று இவ்விடத்திலே எடுப்பதற்கு அபிப்பிராயம் என்ன? இப்படிப்பட்ட பரிச்சாரிக்கர்களும் பரிச்சாரிக்கைகளையும் தனக்கு கொண்டவனாக இருக்கிறான், அதனாலே அவனுக்கு ஏற்றம். எல்லாவற்றையும் அவருடைய ஞானமும் அவருடைய செயல்களும் எல்லாமே அவனுக்காக இருக்கக்கூடியது, அவனுடைய அடியார்களுக்காக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமையை உடையவர்களை தனக்கு வேலைக்காரர்களாக கொண்டிருப்பதே அவனுக்கு உண்டான பெருமை. அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று அதை ஆழ்வார் அற்புதமாக காட்டியிருக்கிறார் என்று அயர்வரும் அமரர்கள் அதிபதின்றதுக்கு ஒரு புதிய விளக்கம் காட்டுகிறார் இடத்திலே பெரிய வாச்சான் பிள்ளை.
ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி வேத அசேஷேஷதைக ரதிரூப நித்ய நிரவத்திய நிரதிசய ஞான கிரியைஸ்வரியாதி அனந்த கல்யாண குணகண சேஷேஷாசன கருட பிரமுக நானாவிதானந்த பைஜன பரிசாரிகா பரிச்சரித்த சரணயுகடா
என்று அவனை அழைக்கிறார். அப்படிப்பட்ட பரிசாரகர்கள் பரிச்சாரிக்கைகளாலே அனவரதமும் சேவிக்கப்படக்கூடிய திருவடி தாமரகளை உடையவனே, இணையடி தாமரகளை உடையவனே, பரிச்சரித்த பரிச்சாரிக்கா பரிச்சரித்த சரணயுகடா என்று காட்டுகிறார். சரணயுகடம்னா இணைத்தாமரை அடிகள், அப்படிப்பட்ட தாமரை அடிகளை உடையவனே என்று அழைத்து மேலே உன்னுடைய திருவடி தாமரை போல என்றில்லாவடியேன் பற்றுகிறேன் என்று காட்டப் போகிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் அனுபவிக்கலாம் நினைக்கிறேன். கேட்டுதா?
கேட்டுது சுவாமி.
அண்ணா கேட்டுதா?